السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، نحمده ونستعينه ونستغفره، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. رب زدني علما، رب اشرح لي صدري، ويسر لي أمري، واحلل عقدة من لساني يفقه قولي. அல்லாஹ்விடத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் நல்ல இல்மையும் நல்ல அமலையும் வேண்டியவனாக ஆரம்பம் செய்கிறேன். கொஞ்சம் சிரமத்தை பாராமல், இடத்தின் சிரமம், நேரத்தின் சிரமம், இப்படி எத்தனையோ பல சிரமங்களை நீங்கள் இங்கே சந்திக்கலாம். இருந்தாலும் அல்லாஹுடைய வேதத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவையும் கற்றுக்கொண்டு நமது வாழ்க்கையை மகிழ்ச்சியான, இறை அருள் நிறைந்த ஒரு நல்ல வாழ்க்கையாக ஆக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நான் பேசுவது கடைசியில் உள்ளவங்க வரைக்கும் விளங்குதுங்களா? தெளிவாக கேட்குதா? ஓரளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஆகவே சொல்லப்படுகிற விஷயங்களை உணர்வோடு கேட்க வேண்டும். புரிந்தால் மட்டும் போதாது. அந்த விஷயங்களை கேட்கும் போது நமது உள்ளத்திலே ஏதாவது சில மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட்டாக வேண்டும். அப்படி ஏற்பட்டால்தான் இந்த ஏற்பாட்டுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் கயர். இப்போது நாம் நேரடியாக தலைப்புக்கு வருவோம். நமது இன்றைய தலைப்பு என்ன? என்ன தலைப்பு? பாசமுள்ள பெற்றோர், அன்புள்ள பிள்ளைகள். இந்த தலைப்பை கேட்கும் போதே அப்படியே மனமெல்லாம் குளிர்கிறது. நல்ல வெயில் காலத்தில் நோன்பு வச்சுட்டு ஐஸ் போட்டு ரூஹப்ஸா குடிச்சா எப்படி உள்ளமெல்லாம் அப்படியே கோல்டு, அப்படியே ராகத்தா இருக்கும். அந்த மாதிரி இந்த தலைப்பை கேட்கும் போது நமக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படும். பாசமுள்ள பெற்றோர் சொல்லுங்கள், பாசமுள்ள பெற்றோர், அன்புள்ள பிள்ளைகள். அப்ப பிள்ளைகள், தாய் தந்தை நம் மீது பாசமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். தாய் தந்தை பிள்ளைகள் நம் மீது அன்போடு இருக்க வேண்டும், நம்மோடு அன்போடு நடக்க வேண்டும், அன்புள்ள பிள்ளை. அப்ப பிள்ளைகள் தாய் தந்தையின் பாசத்துக்காக இயங்குகிறார்கள். தாயும் தந்தையும் பிள்ளைகளின் அன்புக்காக, பண்புக்காக, அவர்களின் அந்த அழகிய குணத்திற்காக இயங்குகிறார்கள். இது வாழ்க்கை, இது இயற்கை, அல்லாஹ் படைத்த அமைப்பு. அன்பு சகோதர சகோதரிகளே, பெற்றோரிடமிருந்து பாசமும் பிள்ளையிடமிருந்து அன்பும், இந்த இரண்டும் ஒரு குடும்பத்தை ஒரு பூங்காவாக, சொர்க்கமாக மாற்றுகிறது. பெற்றோர் பிள்ளையின் மீது பாசத்தை பொழிவது, பிள்ளைகள் பெற்றோருக்கு அன்பை, தனது அன்பை பிரதிபலிப்பாக காட்டுவது, இந்த இரண்டும் இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு தருகிற இன்பம் இருக்கிறதே, அந்த இன்பம் நமது அத்தனை துன்பங்களையும் மறக்க வைத்து விடும் இன்ஷா அல்லாஹ். ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. உள்ளத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை நீக்கக்கூடியது. மனதில் இருக்கக்கூடிய, நமது சிந்தனையில் இருக்கக்கூடிய சுமைகளை எல்லாம் அகற்றக்கூடியது. அதாவது பிள்ளைகள் பெற்றோரிடமிருந்து அந்த பாசத்தை பார்க்கும் போது அந்த பிள்ளைகளுக்கு இடத்தின் சிரமமோ உணவினால் ஏற்படக்கூடிய சிரமமோ இன்னும் இப்படி பல சிரமங்கள், அந்த சிரமங்கள் எல்லாம் தாயின் பாசத்திற்கு முன்னால் அப்படியே இல்லாமல் ஆகிவிடும். உண்மையான பாசத்தை தாயிடமிருந்து தந்தையிடமிருந்து பிள்ளைகள் பார்க்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு மாடி வீட்டின் சுகம் தேவையில்லை, சுவையான உணவின் சுவை தேவை இருக்காது. இவற்றை விடவெல்லாம் மிகப்பெரிய ஒன்று தன் தாய் தந்தையிடமிருந்து அவர்கள் பாசத்தை பார்ப்பது, தன் மீது அக்கறையை பார்ப்பது. அப்படித்தான் பெற்றோர்களும் தனது பிள்ளை தனக்கு ஆயிரக்கணக்கிலே சம்பாதித்துக் கொடுக்கிறானோ இல்லையோ, பிள்ளை தாய் தந்தை மீது அன்போடு இருக்கிறாரா, இதைத்தான் பெற்றோர்கள் முதலில் எதிர்பார்க்கிறார்கள். அன்பு இல்லை, ஆனால் பணம் கொடுக்கப்படுகிறது, வசதி செய்து கொடுக்கப்படுகிறது, இருந்தும் அந்த பெற்றோருடைய உள்ளம் வறட்சியாகத்தான் இருக்கும். நான் சொல்வது புரிகிறதா? ஒரு பிள்ளை தாய் தந்தைக்கு செல்வத்தை கொடுக்கிறார், ஆனால் அன்பை கொடுக்கவில்லை என்றாலும் அந்த பெற்றோரின் உள்ளம் நெருக்கடியாகத்தான் இருக்கும். இதை நாம் இந்த பயானிலே கேட்டு புரிந்து கொள்ள முடியாது. அந்த சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய மன நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடியது என்று. இப்போது நாம் என்ன இந்த சபையிலே கொஞ்சம் கொஞ்சமாக உணர்வோடு புரிந்து கொள்ள பார்க்கிறோம் என்று சொன்னால், முதலிலே பெற்றோர்களுடைய ரோல் மாடல், பெற்றோர்களுடைய பங்கை எடுப்போம். ஒரு சிறந்த பெற்றோர், பிள்ளைகளுக்கு பாசத்தை கொடுக்கக்கூடிய பெற்றோர் இருக்க வேண்டும். ஏனென்றால் பிள்ளைகளின் மீது பாசத்தை கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் உண்மையில் பெற்றோர்களாகவே இருக்க முடியாது, அதற்கு தகுதியே இல்லை அவர்களுக்கு. மிருகங்களை பார்த்திருக்கலாம், கால்நடைகளை நீங்கள் பார்த்திருக்கலாம், நேராகவும் பார்த்திருக்கலாம், அல்லது அது சம்பந்தப்பட்ட அந்த சீரியல்களில் கூட, டிஸ்கவர் சேனல்களில் கூட நீங்கள் பார்த்திருக்கலாம். மிருகங்கள், கால்நடைகள் தான் ஈன்றெடுத்த அந்த குட்டிகளின் மீது அது காட்டக்கூடிய பாசம். ஏனைய விலங்குகளை கீறி கிடித்து திங்கக்கூடிய மிருகங்கள் கூட தான் ஈன்றெடுத்த குட்டியின் மீது எவ்வளவு பாசத்தை பொழிகிறது, எவ்வளவு அன்பை காட்டுகிறது. இது அல்லாஹ் படைத்த இயற்கை சகோதரர்களை. அந்த பாச உணர்வு தாய் தந்தை இடத்திலே முழுமையாக இருக்க வேண்டும். தாய் தந்தைகள் அந்த உணர்வை தங்களுக்குள் ஏற்படுத்த வேண்டும். இது எப்படி ஏற்படும், இதனுடைய தொடர்ச்சி என்ன என்றால், இஸ்லாம் அதற்கு பல ஒழுக்கங்களை சொல்லித்தருகிறது, பல ஒரு முன் உதாரணங்களை சொல்லித்தருகிறது. பொதுவாக திருமணத்தை பலர் விரும்புவார்கள், திருமணத்தை பலர் விரும்புவார்கள், விரும்பக்கூடிய ஒன்று. நிகாஹ் வாழ்க்கையில் அவசியமான ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்களை பார்க்கும் போதெல்லாம், திருமணம் முடிக்காத வாலிபர்களை பார்க்கும் போதெல்லாம், நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு உடலால் பொருளால் வலிமை இருந்தால் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், அது பார்வையை பாதுகாக்கும், அது உங்கள் கற்பை பாதுகாக்கும் என்று சொல்வார்கள். ஒரு ஆணோ பெண்ணோ அவர்கள் திருமணத்தை விரும்பும் போதே இஸ்லாம் அவர்களுக்கு என்ன சொல்லித் தருகிறது தெரியுமா? அல்லாஹ்வே எனக்கு நல்ல சந்ததிகள் வேண்டும். எப்படி நல்ல சந்ததிகள் வேண்டும்? திருமணத்தை நாம் ஆசை வைப்பதற்கு முன்பே அந்த திருமணத்தை எதற்காக ஆசை வைக்கிறோம் என்று மார்க்கம் சொல்லித் தருவதிலிருந்து நம்முடைய உள்ளத்திலே குழந்தைகளை குறித்த பாச உணர்வை இஸ்லாம் ஏற்படுத்துகிறது. என் பார்வையை பாதுகாக்க, என் கற்பை பாதுகாக்க, யா அல்லாஹ் எனக்கு திருமணத்தை கொடு என்று துவா செய்யக்கூடிய அதே நேரத்தில், யா அல்லாஹ் எனக்கு நல்ல சந்ததிகள் வேண்டும். ஏன் தெரியுமா? நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய அமல்களை விட்டு அவன் தொடர்பு அறுந்து விடுகிறான், ஆனால் அவனுக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல குழந்தைகளின் மூலமாகவே தவிர. ஒரு மனிதன் இறந்து விட்டதற்கு பிறகு அவனுடைய அமல்கள் எல்லாம் அவனை விட்டு துண்டிக்கப்பட்டு விடுகின்றன. ஆனால் அவனுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான குழந்தையை தவிர. இந்த ஹதீஸை கேள்விப்பட்டதற்கு பிறகு கூட குழந்தையின் மீது பாசம், குழந்தையின் தேடல் வரவில்லை என்றால் அதற்கு நாம் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள். எவ்வளவு அழகான ஹதீஸ், எவ்வளவு ஆழமான ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ் நம்முடைய உள்ளங்களிலே நாம் பெற்றெடுக்கிற குழந்தைகளின் மீது நமக்கு பாசத்தை ஊட்டக்கூடியது, அவர்களின் மீது நமக்கு அக்கறையை ஊட்டக்கூடியது, நமது முழு கவனத்தையும் அவர்களின் பக்கம் நாம் செலுத்துவதற்கு இதைவிட ஒரு தெளிவான, விளக்கமான, ஆழமான ஹதீஸை நாம் தேட தேவையில்லை. ஏன்? இறந்துவிட்ட வாழ்க்கை நிரந்தரமாக இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே நமக்கு அந்த குழந்தைகளின் மூலமாக வரக்கூடிய துஆக்கள், அந்த குழந்தை செய்யக்கூடிய அமல் அந்த தந்தைக்கும் போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே ஒரு தந்தை, அதுபோன்று ஒரு தாய், அல்லது ஒரு ஆண் ஒரு பெண் திருமணத்தை சந்திப்பதற்கு முன்பே அந்த திருமணத்தின் நோக்கமாக நல்ல குழந்தைகளை தேடுவதை மார்க்கம் ஒரு குறிக்கோளாக ஆக்கியிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிமார்களை பார்க்கிறோம் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவர்கள் தங்கள் குழந்தைகளின் மீது எவ்வளவு பிரியம் பாசம் வைத்திருந்தார்கள் என்றால், அந்த குழந்தைகளை அல்லாஹ்விடத்திலே வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள், துஆ கேட்டார்கள். இன்னும் கவனித்து கேளுங்கள், இறை தூதர்கள் அவர்களுடைய பொறுப்பு எவ்வளவு இருக்கும், அல்லாஹ்வோடு அவர்களுடைய தொடர்பு எவ்வளவு ஆழமாக இருக்கும், அவர்களுடைய இபாதத்து எப்படிப்பட்டது, இவையெல்லாம் இருந்தும் அவர்கள் அல்லாஹ் படைத்த அந்த மனித தன்மையிலே முழுமையாக நிறைவானவர்களாக இருந்த காரணத்தால் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே குழந்தைகளை கேட்டு பிரார்த்தனை செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிரார்த்தனை 37வது அத்தியாயத்தின் 100வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான் பாருங்கள், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான, நல்லொழுக்கம் உள்ள, இறை அச்சம் உள்ள குழந்தைகளை தா என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். இந்த துஆ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஹலீல், தக்குவா ஆன்மீகம் என்றால் அதிலே அவர்கள் ஒரு நிறைவை அடைந்திருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அந்த நபி கல்யாணம் திருமணம் முடித்ததற்கு பிறகு, நிகாஹுடைய வாழ்க்கையிலே சென்றதற்கு பிறகு தனக்கு இன்னும் குழந்தை கிடைக்கவில்லை என்ற ஏக்கத்திலே அவர்கள் எப்படி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள் பாருங்கள். அந்த துஆ அவர்களுடைய உள்ளத்தில் குழந்தையின் மீது, பிள்ளையின் மீது இருக்கக்கூடிய பாசத்தை, அந்த நேசத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. ஒன்று, அல்லாஹ்விடத்திலே குழந்தையை கேட்க வேண்டும் என்பதையும் கற்றுத்தருகிறது. மற்றவர்களிடத்திலே கேட்கக்கூடாது என்று மக்கள் கேட்பது போல, எங்கே கேட்கிறார்கள், கபரிலே சென்று கேட்கிறார்கள், இறந்துவிட்ட நல்லவர்களிடத்திலே சென்று துஆக்களை கேட்கிறார்கள், குழந்தைகளை கேட்கிறார்கள் இல்லை, குழந்தை அல்லாஹ்விடத்திலே நாம் அதை கேட்க வேண்டும். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படித்தான் துஆ கேட்டார்கள். அதுபோன்று பாருங்கள், ஜகரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையை வேண்டி துஆ கேட்டதை இரண்டு இடங்களிலே அல்லாஹு தஆலா ரொம்ப உயர்வாக புகழ்ந்து பேசுகிறார். குழந்தையின் அந்த பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு தான் தெரியும் அந்த குழந்தையின் ஏக்கம் எப்படி இருக்கும் என்று. குழந்தையின் ஏக்கம், அந்த குழந்தையை தேடக்கூடிய அந்த உள்ளத்தின் தேடல் எப்படி இருக்கும் என்பதை அதை பெறாதவர்களிடத்திலே கேட்டு நாம் தெரிந்து கொள்ளலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தை இல்லை, திருமணமாகிவிட்டது, வயோதிகத்தை அடைந்து விட்டார்கள், மனைவியும் அல்லாஹுவின் நாட்டப்படி மலடியாக ஆகிவிட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே ஒரு தருணம் தனக்கு கிடைக்காதா துஆ செய்வதற்கு என்று அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, அந்த நேரத்திலே தனது வளர்ப்பிலே இருந்த மரியமை பார்க்கிறார்கள். வெயில் காலத்திலே குளிர்காலத்தின் பழங்கள், குளிர்காலத்திலே வெயில் காலத்தின் பழங்கள், யாரும் அவர்களை சந்திக்க முடியாது. ஜெகரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர கேட்கிறார்கள், மரியமே, யா மரியமு அன்னாலக்கி ஹாதா குல்லமா தஹல அலைஹா ஜெகரியல் மிஹ்ராப் வஜத இந்தஹா ரிஸ்கா கால யா மரியமு அன்னாலக்கி ஹாதா. மரியம், இந்த பழங்கள் இந்த உணவுகள் உனக்கு எப்படி வருகின்றன என்று கேட்டபோது, காலத் ஹுவ மின் இந்தில்லா, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இந்த உணவுகள் எனக்கு வருகின்றன என்று கூறினார்கள். அப்போது உடனே ஜெகரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இதுதான் சரியான தருணம் அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு என்று அவர்கள் உறுதியாக அந்த நேரத்தை பற்றி பிடித்துக் கொண்டார்கள். சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், இந்த மரியமுக்கு நீ உணவுகளை கொண்டு வந்து சேர்க்க முடியும், சீசன் இல்லாத பழங்களை கொடுக்க முடியும் என்றால், நான் வயோதிகனாக ஆகி எனது மனைவியும் மலடியாக ஆகிவிட்டால் என்ன, உன்னால் நிச்சயமாக நீ நாடினால் குழந்தையை கொடுக்க முடியும். ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபத்தன் இன்னக சமீஉ துஆ. 3:38 என் இறைவா, எனக்கு கொடு உன்புறத்திலிருந்து ஒரு தூய்மையான சந்ததியை, நிச்சயமாக நீ பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கக்கூடியவன். இந்த வார்த்தையிலே அவர்கள் எப்படி உறுதியோடு கேட்கிறார்கள், யா அல்லாஹ், உன்புறத்திலிருந்து கொடு எனக்கு, என் இறைவா, நீ கொடுக்கவில்லை என்றால் யார் கொடுக்க முடியும், யாரை கொடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட குழந்தை, துர்ரியத்தன் தய்யிபத்தன், நல்ல குழந்தையை கொடு என்று கேட்கிறார்கள். இதே விளக்கத்தை சூரா மரியமிலே நீங்கள் பார்க்கலாம். 2-7 உள்ள வசனங்களிலே அல்லாஹ்விடத்திலே அவர்கள் எப்படி மன்றாடுகிறார்கள் என்று, ரப்பி இன்னி வஹனல் அஸ்மு மின்னி, என் எலும்புகள் எல்லாம் பலவீனமாகி விட்டன, தள்ளாடுகிற வயதை அடைந்து விட்டேன், வஷ்தஅல ரஸு ஷைபா, என் தலைமுடி எல்லாம் நரைத்து விட்டன, யா அல்லாஹ், வலம் அக்கும் பி துஆயிக ரப்பி ஷகியா, உன்னிடத்திலே துவா கேட்டுவிட்டு அந்த துவா அங்கீகரிக்கப்படாது என்ற அவநம்பிக்கை உள்ளவன் அல்ல இறைவா நான். எனது மனைவி மலடியாக இருக்கிறாள், நான் எனது வாரிசுகளை பயப்படுகிறேன், எனது சொந்த பந்தங்களை பயப்படுகிறேன், இந்த தீனை பாதுகாக்கக்கூடிய ஒருவர் எனக்கு வாரிசாக வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லாஹ் காரணத்தை சொல்கிறார்கள், எதற்காக குழந்தையை விரும்புகிறார் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தானா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ், யஹ்யா என்ற குழந்தையை கொடுத்தால், அதுவும் எப்படி, குழந்தை பிறப்பதற்கு முன்பே அந்த குழந்தைக்குள்ளே பெயரை அல்லாஹ் வைத்துக் கொடுத்தான், அதுவும் எப்படி, அடுத்து இந்த குழந்தை தனக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு நபியை கொண்டு சிபாரிசு, அதாவது நற்செய்தி சொல்கிற ஒரு குழந்தையாக அல்லாஹ் கொடுத்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த துஆக்களில் இருந்து நாம் என்ன பார்க்கிறோம் தெரியுமா, திருமண வாழ்க்கைக்குள் செல்வதற்கு முன்பே ஒரு ஆணிடத்திலே ஒரு பெண்ணிடத்திலே தான் தனக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய குழந்தையின் நேசம் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஆயத்துகள் நமக்கு உணர்த்துகின்றன. புரியுதுங்களா இல்லையா? திருமண வாழ்க்கைக்குள் செல்வதற்கு முன்பே குழந்தையின் பாசத்தை ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனது உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். இயற்கையான ஒன்று, பிள்ளைகளை பார்க்கும் போது விருப்பம், நேசம், அவர்களோடு விளையாட வேண்டும் என்ற அந்த விருப்பம் என்பது இயற்கையான ஒன்று. ஆனால் நமது மார்க்கம் அதற்கும் மேலாக அந்த இயற்கையான பண்பை இபாதத்தாக ஆக்குகிறது. எப்படி? சுபாவமாக இயற்கையாக இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்றை அதை நீ அல்லாஹுவிற்காக என்று நேசித்து அல்லாஹுவிற்காக என்று ஆக்கிக் கொண்டால் அது உனக்கு அல்லாஹ்விடத்திலே கூலி கொடுக்கப்படக்கூடிய, உண்மை தரக்கூடிய ஒன்றாக ஆகிவிடுகிறது. இந்த குழந்தைகள் இருக்கிறார்களே, நாம் பெற்றெடுத்த குழந்தைகள், இந்த குழந்தைகளை பற்றி குர்ஆன் என்ன ஒரு உணர்வை நமக்கு தருகிறது? ஏனென்றால் ஒரு பொருளுடைய வேல்யூ, மதிப்பு தெரியுமே ஆனால் அந்த பொருளை பற்றிய கண்ணியம்,
அந்த பொருளை பற்றிய ஒரு நல்ல எண்ணம், அந்த பொருளின் மீது நமக்கு அக்கறை ஏற்படும். சரியா இல்லை? இப்போ ஒரு வைர கல் இருக்கிறது, அதனுடைய மதிப்பை தெரியாத ஒரு பாமர மனிதனிடத்தில் அந்த கல்லை கொடுத்தால் அவனுடைய பார்வையிலே அது என்ன, கற்களிலே ஒரு கல் என்று அதை தூக்கி எறிந்து விடுவான். ஆனால் அந்த வைர கல்லை பற்றிய அருமை தெரிந்தவரிடத்திலே அந்த கல் கொடுக்கப்படுமே ஆனால் அவர் அதனுடைய விலையை அறிந்தவர், அதை எப்படி பாதுகாக்க வேண்டுமோ, அதை கொண்டு தன்னை எப்படி அலங்கரித்துக் கொள்ள வேண்டுமோ அந்த முறையிலே அதை அலங்கரித்துக் கொள்வார். சரியா இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று பெரும்பாலான பெற்றோர்களுடைய நிலை இதுதான். பெரும்பாலான பெற்றோர்களின் நிலை இதுதான். குழந்தைகள் அல்லாஹ்வுடைய எவ்வளவு பெரிய நிகமத்து என்பதை அவர்கள் அறியவில்லை. குழந்தைகள் அல்லாஹ்வுடைய பெரிய அருக்கொடை என்பதை அவர்கள் சரியாக புரியவில்லை. ஏதோ திருமணம் முடித்து விட்டோம், அதற்கு பிறகு குழந்தை பிறந்து விட்டது, இதெல்லாம் வாழ்க்கையில மனித வாழ்க்கையில ஒரு சடங்கு என்பதாக அவர்கள் குடும்ப வாழ்க்கையிலே இருக்கிறார்கள். குழந்தையை பற்றி உண்டான சரியான கண்ணோட்டம், இந்த குழந்தை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு அவனுடைய நிஅமத்தாக கொடுக்கப்பட்டது, அவனுடைய அருளாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற உணர்வு பெரும்பாலான பெற்றோர்களிடத்தில் இருப்பதில்லை. அவர்கள்தான் குழந்தைகளை வளர்ப்பதிலே, குழந்தைகளுக்கு பாசத்தை கொடுப்பதிலே அக்கறை இல்லாமல் இருக்கலாம், குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவன் அப்படி இருக்க முடியாது. குர்ஆன் ஹதீஸை தெரிந்து கொண்டவனால் அப்படி இருக்க முடியாது. ஏனென்றால் குர்ஆன் என்ன சொல்கிறது தெரியுமா? 18வது அத்தியாயத்தின் 46வது வசனத்தை படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், அல் மாலு வல் பனூன் ஜீனதுல் ஹயாத்தித் துன்யா, செல்வமும் பிள்ளைகளும் இந்த உலக வாழ்க்கைக்கு உங்களுக்காக அல்லாஹ் கொடுத்த அலங்காரங்கள், டெக்கரேஷன்ஸ், அழகு ஆபரணங்கள் என்று குர்ஆன் பிள்ளைகளை பற்றி சொல்லுகிறது. அல்லாஹ் இவ்வளவு பெரிய நிஅமத்தாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அல் மாலு வல் பனூன் ஜீனதுல் ஹயாத்தித் துன்யா, செல்வமும் பிள்ளைகளும் உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அலங்காரம். யாராவது அலங்காரத்தை அழகை விரும்பாதவர் இருக்க முடியுமா? அழகை அலங்காரத்தை ஒரு நல்ல ஒரு கவர்ச்சியான ஒரு நல்ல சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒன்றை விரும்பாத ஒரு ஆண் பெண் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், குழந்தைகளை பொறுத்தவரை அப்படித்தான். அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையிலே உங்களுக்கு அலங்காரமாக கொடுத்திருக்கக்கூடிய ஒன்று உங்களுடைய பிள்ளைகள். அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய பல வசனங்களிலே பார்க்கலாம், அவன் நமக்கு செய்த அருக்கொடைகளை பல இடங்களிலே எண்ணி இதற்கு நீங்கள் நன்றி செலுத்தவில்லையா என்று கேட்கிறான். அப்படி அல்லாஹு தஆலா அருக்கொடைகளை எண்ணும் போது அந்த அருக்கொடைகளிலே குழந்தைகளை பற்றி மிக குறிப்பிட்டு நமக்கு சொல்லுகிறார். சூரத்துல் நஹல் 16வது அத்தியாயத்தின் 72வது வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது, வல்லாஹு ஜஅல லக்கும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸ்வாஜா, அல்லாஹ் உங்களிலிருந்து உங்களுக்கு மனைவிகளை படைத்து தந்திருக்கின்றான். இதையும் நாம் புரிய வேண்டும். என் மனைவி அல்லாஹ் எனக்கு கொடுத்த நிஅமத் என்று விளங்கும் போது அந்த மனைவிக்கும் அந்த கணவனுக்கும் இடையிலே மனஸ்தாபம் ஏற்படாது, பிரச்சனை ஏற்படாது, சண்டை சச்சரவு ஏற்படாது. அதுபோன்று மனைவியும் தனது கணவனை குறித்து இப்படி நினைக்க வேண்டும், அல்லாஹ் எனக்கு கொடுத்த நிஅமத் என்று. பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வஜஅல லக்கும் மின் அஸ்வாஜிக்கும் பனீன வஹஃபதா. அல்லாஹு தஆலா எவ்வளவு தூரம் வரை நமக்கு சொல்கிறான் தெரியுமா? உங்களுக்கு உங்கள் மனைவிகளின் மூலமாக பிள்ளைகளையும் கொடுத்தான், பேரன் பேத்திகளையும் கொடுத்தான். சொல்றது புரியுதுங்களா? வல்லாஹு ஜஅல லக்கும் மின் அஸ்வாஜிக்கும் பனீன வஹஃபதா. அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் மனைவிகளின் மூலமாக பிள்ளைகளையும் கொடுத்தான், பிறகு அந்த பிள்ளைகளின் மூலமாக பேரன் பேத்திகளையும் கொடுத்தான் என்றால், அப்ப இந்த ஆயத்து நமக்கு என்ன சொல்கிறது என்றால்,
திருமணம் முடிக்கும் போது குழந்தையை மட்டும் ஆசை வைப்பதல்ல, யா அல்லாஹ் எனதுடைய குழந்தைக்கும் குழந்தை வேண்டும், அந்த பேரன் பேச்சிகளையும் நான் பார்க்க வேண்டும், அவர்களோடும் நான் கொஞ்ச காலம் வாழ வேண்டும், அவர்களை கொஞ்ச வேண்டும், என் தோளிலே அவர்களை தூக்கி சுமக்க வேண்டும்.
இந்த இடத்திலே கொஞ்சம் நின்று கொண்டு இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நிமிடம் சென்று வருவோம். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இஸ்ஹாக் என்ற குழந்தையை கொடுக்கும் போது அல்லாஹு தஆலா இப்ராஹிமே இந்த இஸ்ஹாக்குக்கு யாகூப் என்ற ஒரு குழந்தை பிறப்பார், அவரையும் நபியாக நாம் ஆக்குவோம், நீ குழந்தையை கேட்டாய் சாராவின் மூலமாக, அந்த குழந்தையும் நாம் கொடுத்தோம், அடுத்து உனக்கு எக்ஸ்ட்ரா கிஃப்டாக எப்படி நாஃபிலத்தன் என்று சொல்கிறான், என் புறத்திலிருந்து உனக்கு எக்ஸ்ட்ரா கிஃப்டாக இந்த இஸ்ஹாக்குக்கு பிறக்கக்கூடிய யாகூபையும் நாம் தருகிறோம். இன்னும் ஒரு விசேஷம் என்ன என்றால் அவரையும் நாம் நபியாக ஆக்கி தருகிறோம். சுப்ஹானல்லாஹ், நினைத்து பாருங்கள். அப்ப குழந்தை என்பது அவ்வளவு பெரிய ஒரு விருப்பமான ஒன்று அல்லாஹ்விடத்திலும். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குழந்தைகளை நேசிப்பதை தந்தைமார்களின் உள்ளத்திலே இயற்கையாக ஆக்கி இயல்பாக ஆக்கி அதற்காக பிரார்த்தனை செய்வதை ஒரு இபாதத்தாகவும் ஆக்கி வைத்திருக்கிறார். அடுத்து சகோதரர்களே, நபிமார்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் இதை பார்த்துக் கொண்டிருக்கும் போது இப்போது திருமணத்தை முடித்த பெற்றோர் இங்கே பலர் இருப்பார்கள். ஒரு பக்கம் சத்தமும் எக்கோவா இருக்கு, இன்னொரு பக்கம் பிள்ளைங்களுடைய அட்காசமும். கைர் அல்ஹம்துலில்லாஹ், முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நோக்கத்தை அடைவதற்கு. இப்போது என்ன இந்த பிரச்சனை, நமது காலத்தில் வாழக்கூடிய பெற்றோர்கள் ஒரு பக்கம் அவர்களுடைய வியாபார சூழ்நிலை அல்லது அவர்களுடைய தொழில்துறை அவர்களுடைய பொருளாதாரத்தின் அந்த இறுக்கம் இவையெல்லாம் பல நேரங்களில் பல குடும்பங்களில் பிள்ளைகளை பெற்றோர் புறக்கணிக்கின்ற அல்லது பிள்ளைகளை கவனிக்காத அல்லது பிள்ளைகளை விட்டு தூரமாக வாழ்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. அதுவும் குறிப்பாக வெளிநாடுகளுக்கு வேலைக்காக செல்பவர்கள், வியாபாரத்திற்காக செல்பவர்கள், பல ஆண்டு தூரமாக பெற்றோர்களை பிள்ளைகளை விட்டு பிரிந்திருந்தவர்கள், குறிப்பாக நீங்கள் பார்க்க போனால் என் அன்பு சகோதரர்களே, எந்த குடும்பத்திலே பெரும்பாலும் பிள்ளைகளின் மூலமாக பிற்காலத்திலே பிரச்சனை ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது, எந்த குடும்பத்திலே பிள்ளைகள் பெற்றோர்களை புறக்கணித்து வாழுகிறார்கள் என்பதை நீங்கள் ஒரு சர்வே செய்து பார்க்கும் போது, எந்த பெற்றோர் தங்கள் வாலிப காலத்திலே தங்கள் பிள்ளைகளை விட்டு தூரமாக வாழ்ந்தார்களோ, தங்கள் பிள்ளைகளை தங்களை விட்டு தூரமாக வைத்திருந்தார்களோ, தங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான அளவுக்குண்டான பாசத்தை கொடுக்கவில்லையோ, அந்த குடும்பத்திலே வாழ்ந்து வளர்ந்த பிள்ளைகள் பிற்காலத்திலே அவர்களும் தங்கள் பெற்றோரை விட்டு பிரிந்து தூரமாக வாழ்வதை அல்லது பெற்றோர்களை புறக்கணித்து வாழ்வதை பார்க்கிறோம். அப்படி என்றால் முதலிலே தப்பு எங்கிருந்து ஆரம்பமாகிறது? பெற்றோரிடமிருந்து ஆரம்பமாகிறது. இதை சரி செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நமது உள்ளத்திலே பிள்ளைகளை குறித்த முழுமையான பாசம் வர வேண்டும், பிள்ளைகளின் மீது நமக்கு அக்கறை வர வேண்டும், அவர்களோடு நமக்கு ஈடுபாடு வர வேண்டும். அதைத்தான் நாம் இந்த இடத்திலே தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பாசம் இருக்கிறது, ஆனால் பலருக்கு வெளிப்படுத்த தெரியவில்லை. பாசம் இருக்கிறது, ஆனால் எப்படி ஈடுபாடு காட்டுவது என்று தெரியவில்லை. பாசம் இருக்கிறது, எப்படி பழகுவது என்று தெரியவில்லை. இதற்கு நமக்கு மார்க்கம் மிக தெளிவான வழிகாட்டுதலை தருகிறது. ஏனென்றால் நமது மார்க்கத்திலே எந்த ஒரு விஷயத்திற்கும் வழிகாட்டுதல் இல்லை என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் மிக தெளிவான வழிகாட்டுதலை அல்லாஹ்வுடைய தீன் நமக்கு கொடுத்திருக்கிறது. முதலிலே என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நமது மிகப்பெரிய தவறு எங்கிருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா? எப்போது மனிதன் அல்லாஹ்வுடைய நேமத்தை பெற்றுக்கொண்டு அந்த நேமத்துக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கிறானோ. சொல்வது புரிகிறதா? நேமத்தை பெற்றுக்கொண்டான், ஆனால் அந்த நேமத்திற்கு நன்றி செலுத்தவில்லையோ, அப்போது அங்கே சோதனை ஆரம்பமாகிறது. சோதனை என்றால் அது பலவிதமான சோதனை.
எப்போது அல்லாஹ்விடம் இருந்து ஓர் அறுக்கொடையை பெற்றுக்கொண்டு அந்த அறுக்கொடைக்கு முறையாக நன்றி செலுத்தவில்லையோ அப்போது அங்கே சோதனை ஆரம்பமாகிறது. இப்போது கொஞ்சம் வாழ்க்கையிலே நினைத்து பாருங்கள், கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள். நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குழந்தைகளை கொடுத்த நேரத்தை நினைத்து பாருங்கள். சொல்றது புரியுதுங்களா? கேக்குறீங்களா? கவனமா. குழந்தைகளை கொடுத்த நேரத்தை நினைத்து பாருங்கள். குழந்தை பிறந்த உடனே அண்ணனுக்கு போன் பண்ணுவோம், தம்பிக்கு போன் பண்ணுவோம், அக்காவுக்கு போன் பண்ணுவோம், தூரத்தில் உள்ள அவருக்கு போன் பண்ணுவோம், இவருக்கு போன் பண்ணுவோம், யார் யாருக்கோ போன் பண்ணுமே. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நீ எனக்கு குழந்தையை கொடுத்தாய், உனக்கே எல்லா புகழும், நீ கொடுத்திருக்கவில்லை என்றால் இந்த குழந்தை எனக்கு கிடைத்திருக்காது. அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த குழந்தையை சாலிஹான நல்ல குழந்தையாக நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குழந்தையாக ஆக்கிவை, சைத்தானிடமிருந்து இந்த குழந்தையை பாதுகாத்துக்கொள் என்று இரண்டு ரக்காத் தொழுது நன்றி செலுத்தி துஆ கேட்டிருப்போமா? என் பிள்ளை எனக்கு நன்றி உள்ளவனாக இருப்பதில்லை, என்னோடு அன்புள்ளவனாக இருப்பதில்லை என்று பல பெற்றோர் குறைபடுகிறார்கள் என்றால், அல்லது என்னை அவன் புறக்கணித்து விட்டான் என்று குறைபடுகிறார்கள் என்றால், அங்கே அந்த பெற்றோர் நினைத்து பார்க்க வேண்டும், இந்த குழந்தையை நியமத்தாக அல்லாஹ் கொடுத்த போது இதற்காக நீ அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினாயா? நான் இங்கே விசாரிக்க கேள்வி கேட்க வரவில்லை. ஒவ்வொருவரும் தன்னை குறித்து கேள்வி கேட்டுக் கொள்ளட்டும், அவரே அதற்கு பதில் சொல்லிக் கொள்ளட்டும். அல்லாஹ் கொடுத்த நியமத், அல்லாஹ் கொடுத்த அருள், யார் யாருக்கோ நாம் சொன்னோம், அல்லாஹ்விற்கு முன்னால் கை தூக்கினோமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நீ எனக்கு கொடுத்தாய் என்று குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையின் முடிய அளவிற்கு மார்க்கம் வெள்ளியையோ தர்மம் செய்ய சொல்கிறது. சில கிராமங்கள் அளவுக்கு தான் இருக்கும். ஏன்? அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக. குழந்தை பிறந்தவுடன் ஏழாவது நாளிலே அந்த குழந்தைக்காக, ஆண் குழந்தையாக இருந்தால் இரண்டும், பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆடும் அக்கீகா கொடுக்க சொல்கிறது. ஏன்? அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக. நபிமார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படித்தான் குழந்தைகள் அவர்களுக்கு கிடைத்த போது அல்லாஹ்விடத்திலே அதற்காக நன்றி செலுத்தினார்கள். இது ஒரு சாதாரண விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவில்லை சகோதரர்களே, இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இது குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம். இது ஒரு அடியானுக்கு அல்லாஹு தஆலா குழந்தை என்ற அந்த நேமத்தை தருகிறான். ஆனால் அந்த குழந்தை என்ற அந்த நேமத்து கிடைத்ததற்காக அல்லாஹ்விடத்திலே அவன் நன்றி செலுத்தி அதற்குரிய ரஹ்மத்தை பரக்கத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்கவில்லை என்றால் அந்த குழந்தையின் பரக்கத்தை அவன் அடைய முடியாது. எத்தனையோ பேருக்கு நீங்கள் எனக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்லி இருப்பீர்கள், ஆனால் மார்க்கம் தெரியாத காரணத்தால் அப்படியா எப்ப ஸ்வீட் கொண்டாந்து கொடுப்பீங்கன்னு கேட்பாங்க. எப்படி? ஏனென்றால் காபிர்களுடைய கலாச்சாரம். அப்படியா எப்ப அக்கீகா கொடுத்து விருந்துக்கு என்ன கூப்பிடுவீங்கன்னு கேட்டா அது சுன்னத்து. எப்ப ஸ்வீட் வாங்கிட்டு வருவீங்கன்னு கேட்டா அது என்ன? அது பிதாஅத். அது காபிர்களின் கலாச்சாரம். அது முட்டாய் வாங்கி கொடுக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நபி அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் தன்னிடத்திலே வந்து சொன்னால், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்று, அங்கே நபி அவர்கள் கற்றுத்தந்த பிரார்த்தனையை பாருங்கள். பாரக்கல்லாஹு லக்க ஃபில் மௌலூத், அல்லாஹ் உனக்கு கொடுத்த குழந்தையிலே அல்லாஹ் உனக்கு பரக்கத்து செய்யட்டும். பரக்கத் என்பது ஒரு விசாலமான வார்த்தை சகோதரர்களே, சாதாரண வார்த்தை அல்ல. இந்த குழந்தையிலே அல்லாஹ் உனக்கு பரக்கத்து செய்யட்டும் என்ற வார்த்தைக்கு எத்தனை பொருட்கள் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். இந்த குழந்தையின் மீது உனக்கு அன்பை, இந்த குழந்தையின் உள்ளத்திலே உன் மீது அன்பை, இந்த குழந்தை பிறந்ததால் உன்னுடைய நெருக்கடிகளை நீக்கி இதனால் உனக்கு அருள் வளங்களை அல்லாஹ் தந்து உனது கண் குளிரும்படியான குழந்தையாக அல்லாஹ் இதை ஆக்கி வைக்கட்டும். நீ இந்த குழந்தையை கொண்டு மகிழ்ச்சியுறக்கூடிய நிலையிலே இந்த குழந்தையை உனக்கு ஆக்கி வைக்கட்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னானே நல்லவர்களை பற்றி, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذுர்ரியாதினா குர்ரத் அயுனின், யா அல்லாஹ், எங்கள் மனைவிகள் மூலமாகவும் எங்கள் பிள்ளைகள் மூலமாகவும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தா. அப்ப நபி அவர்கள் சொன்னார்கள், உனக்கு இந்த குழந்தையிலே அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும்.
சுபான் அல்லாஹ். மூமின்கள் இந்த துவாக்களை ஓதினார்கள் என்றால் அவர்கள் இன்று ஃபேமிலி பிளானிங் செய்து கொள்ள மாட்டார்கள். காபிர்களை போன்று அவர்கள் அல்லாஹ்வுடைய பரக்கத்தின் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தால் ரெண்டு பிள்ளைக்கு மேலப்பட்ட சிட்டிலாம் வளர்க்க முடியாதுங்க, வீடு தர மாட்டேங்கிறாங்க. முஸ்லிம்கள் கூட கேட்கிறார்கள், வீடு குடியேற வீடு வாடகைக்கு கேட்டா உங்க வீட்டில் எத்தனை பேரு அப்படின்னு கேட்கிறாங்க முஸ்லிம்கள். ஏன் காபிர்களோடு வாழ்ந்து கலாச்சார தாக்கம் அவர்களுடைய கொள்கையிலே ஈமானிலே ஏற்பட்ட அந்த பாதிப்பு அல்லாஹ் பாதுகாப்பானாக. பிறகு சொன்னார்கள், இந்த குழந்தையின் நன்மையை, இந்த குழந்தையின் நற்குணத்தை, இந்த குழந்தையின் நல் உபகாரத்தை நீ அடைய பெற வேண்டும். ஒரு ஜிக்த பிர்ரஹு வபலக அஷுத்தஹு, இந்த குழந்தை அதனுடைய வலிமையை, அதனுடைய உடல் திடகாத்திரத்தை, உடல் நற்சுகத்தை அடையட்டும் என்ற ஒரு நல்ல பிரார்த்தனையை பதிலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். யாருக்கு? யாருக்கு? சத்தமா சொல்லுங்க பாப்பா. யார் தனக்கு குழந்தை பிறந்து விட்டது என்ற செய்தியை நபி இடத்திலே சொல்வார்களோ. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், அப்படியா எந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்துச்சு, அப்படியா சிசரியனா நார்மலா, அப்படியா எப்ப எனக்கு வந்து நீங்க ஸ்வீட் வாங்கி தரீங்க, சும்மா சொன்னா எப்படி? இதெல்லாம் பாருங்க, முஸ்லிம்களுடைய நாவு இன்று கலாச்சார தாக்கத்தால் எப்படி மாறி இருக்கிறது. இந்த துஆக்களை சொல்லக்கூடிய சகோதரர்கள் நமக்கு எங்கே இருக்கிறார்கள், தேடி செல்ல வேண்டியது இருக்கிறது. ஹயர், எதற்கு சொன்னேன் என்று சொன்னால், இந்த குழந்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்த நேமத்து என்று அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் முதலிலே. சரி, எப்போதெல்லாம் நன்றி செலுத்துவது? குழந்தை பிறந்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் நீதான் எனக்கு குழந்தையை கொடுத்தாய், இரண்டரை காசு தொழுது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினோம், அக்கீகா கொடுத்து நன்றி செலுத்தினோம், கொஞ்சம் தர்மம் கொடுத்து நன்றி செலுத்தினோம், முடிந்து விட்டதா? அல்லது மௌத்து வரை இந்த குழந்தையை அல்லாஹ் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துவதா என்றால், அங்கே இப்ராஹிம் நபி நமக்கு அழகிய ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். எப்போதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்களோ, குர்ஆன் சொல்லி காட்டுகிறது சகோதரர்களை, குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது அல்லாஹ் விடத்திலே எப்போதெல்லாம் துஆ கேட்பார்களோ அல்லாஹ் விடத்திலே இப்படி சொல்வார்கள். 14வது அத்தியாயத்தின் 39வது வசனத்தை படியுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி வஹப லி அலல் கிபர் இஸ்மாயில் வ இஸ்ஹாக் இன் ரப்பி லஸமீஉத் துஆ. அல்லாஹ்வே, உனக்கே எல்லா புகழும், நான் வயோதிகத்தை அடைந்திருந்தும் இந்த வயோதிகத்தில் கூட எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் கொடுத்தாயே, என் இறைவன் நிச்சயமாக என் பிரார்த்தனைகளை ஏற்கக்கூடியவன் என்று வாழ்நாளெல்லாம் மௌத்து வரை அல்லாஹ்விடத்திலே நன்றி செலுத்திக் கொண்டிருந்தார்கள், அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்றால், என் அன்பிற்குரிய பெற்றோர்களை, இங்கு வந்திருக்கக்கூடிய பாசத்திற்குரிய பெற்றோர்களே, நினைத்து பாருங்கள், அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தாயே, உனக்கே எல்லா புகழும், என்னை நீ மலடியாக, என் மனைவியை நீ மலடியாக ஆக்கியிருந்தால் நான் என்ன செய்திருக்க முடியும் அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய நியமத்தை மனமாற நினைத்து நாம் எத்தனை முறை நன்றி செலுத்தி இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். குழந்தைகளின் மீது பாசம் வரவில்லையே, அக்கறை வரவில்லையே என்றால், அல்லது குழந்தைகள் நமக்கு அன்புள்ளவர்களாக, நம் மீது பொறுப்புள்ளவர்களாக, நம் மீது அக்கறை உள்ளவர்களாக அவர்கள் மாறவில்லை என்றால், அதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய நியமத்தை பாழாக்கியது நாம் தான், அல்லாஹ்விற்கு நன்றி இல்லாமல் நடந்து கொண்டது நாம் தான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் என்ன சொல்கிறான், லயின் ஷக்கரத்தும் லஅஸீதன்னக்கும், எனது நேமத்துகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் அந்த நேமத்தை நான் உங்களுக்கு அதிகரித்துக் கொடுப்பேன், நீங்கள் நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொண்டால் எனது வேதனை மிக பயங்கரமானது. இப்ப அடுத்து என்ன செய்ய வேண்டும்? முதலிலே அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதை தெரிந்து கொண்டோம், மனமாற நன்றி செலுத்த வேண்டும், அந்த நன்றியும் வாழ்நாளெல்லாம் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த பிள்ளைகளை பார்க்கும் போதெல்லாம் நமது வாயினால் அந்த வார்த்தை வெளிவரவில்லை என்றாலும் உள்ளத்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இந்த குழந்தையை கொடுத்தான் என்ற அந்த உணர்வுகளை கொஞ்சம் கொண்டு வந்து பாருங்கள். உங்கள் குழந்தைகளை நீங்கள் வீடுகளிலே பார்க்கும் போது, அல்லது உங்களோடு அழைத்து செல்லும் போது, அவர்களோடு பேசும் போது, உங்களுடைய மனதுக்குள் இந்த உணர்வை கொண்டு வாருங்கள், அல்லாஹ் நீதான் இந்த குழந்தையை கொடுத்தாய், யா அல்லாஹ் எனக்கு ஒரு அழகான, ஒரு அறிவான, ஒரு நல்ல குழந்தையை கொடுத்தாய்,
அல்லாஹ்விற்கு எப்படி அந்த நன்றி செலுத்தும் போது ஏற்படக்கூடிய அந்த உணர்வு இருக்கு பாருங்கள். அதற்கு பிறகு பாருங்கள் உங்கள் குழந்தைகளின் மீது உங்களுக்கு எப்படி பாசம் வருகிறது என்று. உள்ளத்தால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது, நாவால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது. அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் சகோதரர்களே? அந்த குழந்தை அதன் மீது நாம் உண்மையான பாசம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு மார்க்க இஸ்லாமிய வளர்ப்பு முறையிலே அந்த குழந்தைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அந்த நேமத்தை ஒரு அமானிதமாக கருதி, ஒரு அல்லாஹ்வுடைய அருளாக கருதிய நாம் அந்த குழந்தைகளை இஸ்லாமிய வளர்ப்பு முறையிலே வளர்த்தெடுக்க வேண்டும். இது நாம் அல்லாஹ்விற்கு செலுத்தக்கூடிய நன்றி, இது நாம் குழந்தைகளின் மீது அல்லாஹ்விற்காக வைக்கக்கூடிய பாசம். அப்போதுதான் இந்த குழந்தைகள் என் மீது அன்புள்ளவர்களாக, எனது வயோதிகத்திலே என்னை கவனித்துக் கொள்ளக்கூடிய, என் மீது அக்கறை உள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதை பெற்றோர் இந்த இடத்திலே தெளிவாக, ஆழமாக, மிக உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும். அது இல்லை என்றால் ஒரு காலம் நமது பிள்ளைகள் நம் மீது அன்புள்ளவர்களாக, அக்கறை உள்ளவர்களாக நமது வயோதிகத்திலே இருக்க மாட்டார்கள். அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான்? சூரத்து தஹ்ரீம் 66வது அத்தியாயத்தின் 6வது வசனத்திலே, யா அய்யுஹல்லதீனா அமனு கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, முஃமின்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான்? உனக்கு நான் குழந்தையை கொடுத்தேன், உனக்கு நான் மனைவியை கொடுத்தேன், அந்த மனைவியையும் அந்த குழந்தைகளையும் சொர்க்கவாசிகளாக ஆக்குவது உனது பொறுப்பு என்று சொல்கிறான். யாரை பார்த்து? ஆண்களை பார்த்து, குடும்ப தலைவர்களை பார்த்து சொல்கிறான். நான் உனக்கு கொடுத்த மனைவியை, நான் உனக்கு கொடுத்த பிள்ளைகளை அந்த நேமத்தை பாழாக்கி உன்னையும் நரகத்திலே தள்ளி அவர்களையும் நரகத்திலே தள்ளி கொள்ளாதே, நீ நரக நெருப்பிலிருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள். அன்பு சகோதரர்களே, இந்த கட்டளையை அல்லாஹ் எல்லா மூமின்களுக்கும் கொடுத்திருக்கிறான் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விசேஷமாக இந்த கட்டளையை சொல்லி இருப்பதிலிருந்து இந்த கட்டளையின் ஆழத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஸுக்குக வல் ஆகிபத்து லித்தக்வா. சூரத் தாஹாவுடைய 132வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், நபியே நீங்களும் தொழுகையிலே உறுதியாக இருந்து உங்களது குடும்பத்தார்களையும் தொழும்படி, தொழுகையை பேணும்படி நீங்கள் ஏவுங்கள். ஆகவேதான் நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எப்படிப்பட்ட தர்பியத்தை தந்தார்கள்? நீங்கள் உங்கள் குழந்தைகளை ஏவுங்கள். எதற்கு ஏவ சொல்வது? தொழுகைக்கு ஏவுங்கள். அல்லாஹு அக்பர். எப்போது ஏவுவது? அந்த குழந்தைகள் 7 வயதை அடைந்திருக்கும் போது. 7 வயதை உங்களது குழந்தைகள் அடைந்து விட்டால் தொழுகைக்காக நீங்கள் கட்டளை போடுங்கள். கட்டளை என்றால் சாதாரண விஷயமா? விரும்பினால் சொல்வது, விரும்பாவிட்டால் விட்டுவிடுவது என்பது அல்ல. கட்டளை போட்டு சொல்லுங்கள் என்றால் அதற்கு முன்பே அந்த குழந்தைக்கு தொழுகைக்கான பயிற்சிகளை, ஒழு செய்வதற்குண்டான பயிற்சிகளை, சுத்தம் செய்வதற்குண்டான பயிற்சிகளை அந்த தாய் தந்தை கொடுத்திருக்க வேண்டும். அந்த அக்கறை, அந்த பாசத்தை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கடமையாக்குகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இது எப்போது ஏற்படும் இது சொல்லுங்கள், இது எப்போது நடக்கும்? அந்த குழந்தைகளோடு நாம் வாழ்ந்தால்தான். அற்ப துன்யாவுக்காக குழந்தைகளை பிரிந்துவிட்டு நாள் கணக்கில் அல்ல, மாத கணக்கிலே, ஆண்டுகள் கணக்கிலே குழந்தைகளை விட்டு பிரிந்துவிட்டு இந்த கட்டளைகளை எல்லாம் நாம் செயல்படுத்தாமல் வயோதிக காலத்திலே ஊர் திரும்பிவிட்டு அந்த குழந்தை நமது தோல் வரை வளர்ந்திருக்கின்ற நேரத்திலே இவன் என்ன மதிக்கிறதில்லை, இவன் எனக்கு சலாம் சொல்றதில்லை, என்னிடத்துல பேசுறதில்லை, எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்டோட ஓடி போயிடறான்னு சொன்னா அதற்கு காரணம் யார்? அதற்குரிய அடிப்படை காரணம் யார் சகோதரர்களே? அந்த பெற்றோர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நீ சிறுபிராயத்திலே உனது குழந்தைக்கு நேரம் கொடுக்கவில்லை, எனவே உனது வயோதிகத்திலே அவர்கள் உனக்கு நேரம் கொடுக்கவில்லை. நீ சிறுபிராயத்திலே அவர்களுக்கு பாசத்தை கொடுக்கவில்லை, எனவே அவர்கள் உனது வயோதிகத்திலே உனக்கு அன்பை கொடுக்கவில்லை. எனவேதான் மார்க்கம் சொல்கிறது, மார்க்க அடிப்படையில் அவர்களை நீங்கள் வளருங்கள், அந்த சூழ்நிலைகளை அவர்களுக்கு நீங்கள் ஏற்படுத்துங்கள். சரி, இப்போது நாம் அடுத்த ஒரு விஷயத்தை என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் தெரியுமா? நாம் நமது குழந்தைகளை அல்லாஹ்வுடைய அருளாக நினைத்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த என்பதை தெரிந்து கொண்டோம். அந்த குழந்தைகளை இஸ்லாமிய முறையிலே வளர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டோம். அந்த இஸ்லாமிய முறையிலே வளர்க்க வேண்டும் என்றால் அதற்கு முதலாவதாக பெற்றோர்கள் அதற்கு தகுதியானவர்களாக, அதற்கு உரியவர்களாக அந்த இஸ்லாமிய அடிப்படைகளை, இஸ்லாமிய ஒழுக்கங்களை, இஸ்லாமிய கல்விகளை, இஸ்லாமிய பண்பாடுகளை அவர்கள் தெரிந்தவர்களாக, அவர்கள் அதை பிராக்டிஸ், அதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் தனது குழந்தைகளை அப்படி அவர்கள் உருவாக்க முடியும். பொதுவாக இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் சகோதரர்களே, நீங்கள் பெரும்பாலான பொது வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் பிள்ளைகளோடு பெற்றோர்களுக்கு இருக்கின்ற தொடர்பு எப்படி என்றால் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும்தான், ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும்தான். இந்த கலாச்சார சூழ்நிலைகளிலே சின்ன குழந்தை பல இடங்களிலே பார்க்கிறோம், 3 வயசு பிள்ளைய கூட கொண்டு போய் பாதர் பள்ளின்னு விட்டுறாங்க. அதிலிருந்து பிளஸ் டூ வரைக்கும், காலேஜ் வரைக்கும் ஒரு ஆண்டுடைய 10 அல்லது 11 மாதங்கள் அந்த குழந்தை எங்கே வளர்கிறது? பள்ளிக்கூடம் என்ற சூழ்நிலையிலே வளர்கிறது. பெற்றோரை எப்போது பார்க்கிறது? இரவு வீடு திரும்பும் போது பார்க்கிறது. அப்படி வீடு திரும்பியதற்கு பிறகு அந்த குழந்தை பெற்றோரோடு எப்படி பழகுகிறது, பெற்றோர் அந்த குழந்தையோடு எப்படி பழகுகிறார்கள் என்றால், அந்த பிள்ளையை பொறுத்தவரை வீட்டில் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வரும்போதே பாட சுமைகளை அள்ளிக்கொண்டு வருகிறது, சரியா இல்லையா? சரி, பிள்ளைத்தான் அப்படி பாடச்சுமைகளை அள்ளிக்கொண்டு வருகிறது என்றால் வேலையிலிருந்து, வியாபாரத்திலிருந்து, தொழிலிலிருந்து வீட்டுக்கு வரக்கூடிய பெற்றோர்கள் எப்படி வருகிறார்கள்? அவர்கள் வியாபார சுமைகளை, தொழில் சுமைகளை, ஏனைய பல சுமைகளை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இது ரெண்டு பக்கம். சரி, ரொம்ப ஒரு தீண்டாரியான குடும்பமா இருந்துச்சுன்னு சொன்னா அங்க டிவி இல்ல, சினிமாக்கள் இல்ல, சீரியல் கலாச்சாரம் இல்லை என்று சொன்னால் அப்போது என்ன நடக்கிறது? அந்த குழந்தை அதனுடைய வேலையை செய்துவிட்டு அப்படியே அது தூங்கிவிடுகிறது. இவர் வந்தால் இவருடைய வேலையை செய்தார், தூங்கிவிட்டார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இதே அடிப்படையில் அந்த குழந்தையின் பால ஒப்பாந்து சிறுபிராயம் கழிந்து அந்த குழந்தைக்கு எப்போது பாசம், அன்பு, அந்த அட்டாச்மெண்ட், பெற்றோரோடு தனக்கு இருக்கின்ற அந்த உறவு, என் தந்தையோடு நான் விளையாடலாம், என் தாயோடு நான் விளையாடலாம், என் தந்தை என்னை கொஞ்சுவார், என் தந்தை என்னை தூக்குவார், என் தந்தை என்னை வெளியே அழைத்து செல்வார், என் தந்தை என்னிடத்திலே பேசுவார், மகிழ்வார், எனக்கு சிரிப்புகளை சொல்வார் என்றெல்லாம் அந்த குழந்தை உள்ளத்திலே எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்திலே அவற்றையெல்லாம் தந்தையால் கொடுக்க முடியாமல் போகும்போது நடக்கிறதா இல்லையா? அந்த குழந்தை என்ன தெரியுமா ஆகும்? அப்படியே அதனுடைய மனது கொஞ்சம் கொஞ்சமாக கல்லாக மாற ஆரம்பிக்கும், கடினமாக மாற ஆரம்பிக்கும். அந்த குழந்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தாயிடமிருந்து, தந்தையிடமிருந்து தூரமாகும். அதற்கு பிறகு தனது பள்ளிக்கூடத்திலே தன்னோடு பிரியமாக பேசக்கூடிய நண்பர்களிடத்திலே அது அந்த பாசத்தை பார்க்கும் போது, அந்த ஈடுபாட்டை பார்க்கும் பொழுது, அந்த நண்பர்களுடைய சிந்தனை, அந்த நண்பர்களை பற்றிய அக்கறை, அந்த நண்பர்களுடைய தொடர்பு தான் அந்த குழந்தைக்கு பெருசாக இருக்கும். நடக்கிறதா இல்லையா? உங்களை அந்த குழந்தை பேசாது, உங்களை தேடாது. யாரை தேடும்? தனது பள்ளிக்கூடத்து நண்பரை தேடும். அவரை பார்ப்பதிலே அதற்கு ஆசை இருக்கும், தந்தையை பார்ப்பதிலே அதற்கு ஆசை இருக்கும், தந்தையை பார்ப்பதிலே ஆசை இருக்காது, தாயை பார்ப்பதிலே அதற்கு ஆசை இருக்காது. காரணம் என்ன? தாயிடமிருந்து தந்தையிடமிருந்து அந்த அஃபெக்ஷனை, அந்த ஈடுபாட்டை, அந்த அட்டாச்மெண்டை, அந்த ஒரு தொடர்பை அது பார்க்காத காரணத்தால் அதை எங்கே பார்த்தது? அந்த குழந்தை தனது நண்பர்களிடத்திலே, தனது சக மாணவர்களிடத்திலே பார்த்த காரணத்தால் அங்கே செல்வது, அவங்க வீட்டுக்கு எப்ப போறது, அவங்கள்ட்ட எப்ப பேசுறது, அவங்களோட எப்ப வெளியே போறது என்ற ஒரு சிந்தனையில் தான் அந்த குழந்தை இருக்கும். சரி, இதை இப்படியே வைத்துக் கொண்டு அடுத்த ஒரு கலாச்சார சீரழிவு என்ன? இப்போது நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை யதார்த்தத்திலே ஆண்களும் பெண்களும் கலந்து படிக்கின்ற பள்ளிக்கூடங்களிலே நமது இஸ்லாமியர்களின் பெரும்பாலான பிள்ளைகள் படிக்கின்ற காரணத்தால் அவர்கள் அங்கே ஆண்கள் அங்கே தன்னோடு படிக்கக்கூடிய சக மாணவிகளிடத்திலே பழகி அங்கே ஒரு அன்பை பாசத்தை பார்த்தவுடனே அது காதல் என்று மாறிவிடுகிறது. பிறகு அவர்கள் மார்க்கத்தையே தூர எரிந்துவிட்டு அந்த பெண்ணோடு ஆண்கள் செல்கிற நிலை. நமது முஸ்லிமான பெண்கள் அவர்கள் பள்ளியிலே கல்லூரியிலே படிக்கின்ற அந்த கடைசி காலத்திலே, அந்த வாலிப காலத்திலே, அங்கே தன்னோடு படிக்கின்ற அந்த அந்நிய மாணவரிடத்திலே பேசும் போது, இதுவரை பார்த்திராத ஒரு அன்பை தாயிடம் தந்தையிடம் கண்டிராத ஒரு அட்டாச்மெண்டை, அந்த நெருக்கத்தை அங்கே பார்க்கும் போது, ஓஹோ இதுதான் வாழ்க்கை. எப்படி ஒரு தாகித்த ஒரு மிருகம் தண்ணீரை தேடிக்கொண்டு செல்லும் போது அந்த தண்ணீரை பார்த்தவுடன் அப்படியே அதை நக்கி குடிக்கிறதோ, அதுபோன்று வறட்சியாக இருந்த உள்ளம், ஏதோ நம் மீது ஒருவர் அக்கறை காட்டுகிறார், ஒருவர் நம் மீது அன்பு செலுத்துகிறார், நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிறார் என்று தெரிந்தவுடன் அந்த குழந்தை ஆணோ பெண்ணோ அப்படியே தன்னை முற்றிலுமாக கொடுத்து விடுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இதன் வெளிப்பாட்டை தான் இன்று நாம் பார்க்கிறோம். முஸ்லிமான ஆண்கள் அந்நிய பெண்களோடு ஓடுவதை, முஸ்லிமான பெண்கள் அந்நிய ஆண்களோடு ஓடுவதை எந்த அளவுக்கு துணிந்து விட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். முஸ்லிம்கள் ஒரு இடத்திலே ஒரு முஸ்லிமான பெண் அந்நிய ஆணோடு ஓடியது மட்டுமல்ல, மதத்தை மாற்றிக்கொண்டால், மார்க்கத்தை மாற்றிக்கொண்டால், அத்தோடு நின்றாளா, அதற்கு எதிராக இருந்த மறுத்த தனது தந்தையை கொள்வதற்கே துணிந்து விட்டாள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதற்கு என்ன காரணம்? இந்த பெற்றோர் இஸ்லாமிய முறைப்படி தங்களை ஆக்கிக் கொண்டு அந்த பிள்ளைகளோடு இவர்கள் காட்டாத ஈடுபாடு. இப்போது வாருங்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு நாம் செல்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுத்திருந்தானா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த ஒரு தந்தையாக நமக்கு விளங்கினார்கள், சிறந்த ஒரு பாட்டனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இருந்து காண்பித்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் பிள்ளைகளோடு அவர்கள் நடந்து கொண்ட அந்த விதத்தை ஹதீஸ் நூல்களிலே பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் நூல்களிலே தொழுகையின் பாடங்கள், தக்வாவின் பாடங்கள், நோன்பின் பாடங்கள், ஹஜ்ஜுடைய பாடங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றனவோ அந்த ஹதீஸ் நூல்களிலே எதுவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் பிள்ளைகளோடு, தங்கள் பேரன்களோடு, அடுத்து பொதுவாக சமுதாயத்தில் உள்ள சிறுவர்களோடு எப்படி அவர்கள் பாசத்தை நேசத்தை பொழிந்து வாழ்ந்து காட்டினார்கள் என்று. அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி செல்கிறேன். என் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உள்ளத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பலவிதமான மாற்றங்களை வைத்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய உள்ளம் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் என்றால், ஒரு எரிமலை வெடித்தால் என்ன ஆகும், ஒரு எரிமலை வெடித்தால் என்னவாகுமோ அதைவிட மிகப்பெரிய ஒரு ஆற்றலை ஒரு மனிதனுடைய கல்விலே அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒரு கடலிலே எவ்வளவு ஆழம் இருக்கிறதோ அதைவிட ஒரு ஆழத்தை மனிதனுடைய உள்ளத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒரு ஆகாயம் எவ்வளவு உயரமானதோ அதைவிட ஒரு பெரிய உயரத்தை அல்லாஹு தஆலா மனிதனுடைய கல்விலே வைத்திருக்கிறார். இந்த கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு பெரிய அகலமோ அதைவிட ஒரு பெரிய அகலத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறான். இந்த உள்ளமானது, இதற்கு பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள், சூழ்நிலைகள், இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த உள்ளம் சரியாக இருந்தால்தான் மனிதனுடைய ஏனைய செயல்பாடுகள் சரியாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தொழுகைகளை கொடுத்திருக்கிறான் பாருங்கள். இந்த தொழுகை ஒரு பக்கம் நமக்கு அல்லாஹ்வோடு நமது நெருக்கத்தை, தக்வாவை கொடுக்கக்கூடியது, அதே நேரத்திலே உள்ளத்திலே குமுறி கொண்டிருக்கக்கூடிய அந்த எரிமலைகளை, உள்ளத்திலே அப்படியே தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய புயலாக வீசி நமது மனங்களை அல்லோலப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையை அப்படியே நமக்கு சாந்தமாக்குகிறது. ஒழு செய்துவிட்டு அல்லாஹுவிற்கு முன்னால் தக்பீர் கட்டி அல்லாஹு அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் போது, ஒரு முஸ்லிம், உண்மையான முஸ்லிம், தொழுகையை உணர்ந்து தொழக்கூடிய அந்த முஸ்லிம் இருக்கின்ற அவனுடைய அந்த உள்ளம் இருக்கிறது, அப்படியே 100 டிகிரியிலே கொதித்துக் கொண்டிருந்தாலும் அப்படியே 0விற்கு வருகிறது. அவனுடைய மனது அப்படியே அமைதியாகிறது. பிரச்சனை, குழப்பம், பயங்கரமான மனக்கவலை, அவன் அல்லாஹ்விற்கு முன்னால் அப்படியே தொழுகைக்கு நிற்கும் போது அவனுடைய உள்ளம் அப்படியே மகிழ்ச்சி அடைகிறது, ஒரு விதமான இன்பத்தை உணர்கிறான். எனக்கு என் சிரமத்திலே கை கொடுக்கக்கூடிய ஒரு இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு போதுமானவன் என்ற ஆதரவு அவனுடைய உள்ளத்தை திடப்படுத்துகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படித்தான் குழந்தைகளின் மீது நாம் காட்டக்கூடிய அந்த பாசம், அந்த ஈடுபாடு, இது நமக்கு கண்டிப்பாக தேவை. நம்முடைய உணர்வுகளுக்கு இது தேவை, நம்முடைய இதயத்திற்கு இது தேவை. எப்படி நமக்கு உணவு தேவையோ, எப்படி நமக்கு நீர் தேவையோ, அதுபோன்று இந்த உள்ளத்திலிருந்து அந்த பாச உணர்வை முதலிலே நாம் பெற்றெடுத்த குழந்தைகளின் மீதும், பிறகு பொதுவாக எல்லா குழந்தைகளின் மீதும் அந்த பாசத்தை நாம் வெளிப்படுத்தி ஆக வேண்டும். அந்த பாசத்தை வெளிப்படுத்தி ஆக வேண்டும். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். நல்ல குடிக்கிறதுக்கு மதுரமான பால், சரியா, கரந்தாச்சு, சுத்தமான பால். இந்த பால் கறக்கப்பட்டதற்கு பிறகு இது அப்படியே மதுரமாக காய்ச்சப்பட்டு குடிக்கப்பட்டால் உடலுக்கு நல்லதா இல்லையா? நல்லது, சுகம் தரக்கூடியது, ரொம்ப சுவையானது. ஆனா இதே அந்த பாலை பயன்படுத்தாமல் அப்படியே ஒதுக்கி தூர வைத்து விட்டால் அந்த பால் என்ன ஆகும்? அதுவே நஞ்சாக திரைந்து போய் கெட்டு போய் கெடுதியாக மாறிவிடும். அதுதான் இல்லையா? இதே போலதான் சகோதரர்களே, உள்ளத்திலே நமக்கு அல்லாஹ் இயற்கையாக படைத்திருக்கின்ற அன்பு என்பதும், பாசம் என்பதும், இரக்கம் என்பதும், கருணை என்பதும், ஈடுபாடு என்பதும், இந்த அன்பை, இந்த பாசத்தை, இந்த கருணையை அதற்குரிய நேரத்தில் காட்ட வேண்டியவர்கள் மீது நீ காட்டவில்லை என்றால், அதை வெளிப்படுத்த வேண்டியவர்களின் மீது நீ வெளிப்படுத்தவில்லை என்றால், தவறான ஒரு இடத்திலே அது வெளிப்படும். புரியுதுங்களா? அல்லது அது அப்படியே மாற்று குணமாக மாறி, எப்படி அப்படியே எதிர்குணமாக மாறி வெறுப்பை, பகைமையை, ஒரு விதமான கோபத்தை ஏற்படுத்தும். சில பெற்றோர்களை நீங்க பார்த்திருப்பீங்க, எப்ப பிள்ளைங்களை பார்த்த உடனே எரிஞ்சு உழுவாங்க. அவனை இவனை திட்டுறது, உன்னை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுதுங்கிறது, உன்னை பார்த்தாலே எனக்கு கோபமா வருதுங்கிறது, என் கண்ணு முன்னாடியே நிக்காது, சனியனை எங்கேயாவது ஓடி தொலைஞ்சு போயிடுங்கிறது, நடக்குதா இல்லையா? அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும் அந்த மாதிரி பெற்றோர்கள் இருந்து, நம்மளையும் அந்த மாதிரி பெற்றோர்களாக அல்லாஹ் ஆக்கக்கூடாது, ஆக்காமல் இருக்க வேண்டும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் வர்றதுக்கு முன்னாடி இவனு தூங்க வச்சிருக்கேன், இவனு செய்யற சேட்டை தாங்க முடியல, இவனுலாம் பிள்ளையா, என்ன பிள்ளைய பெற்று வச்சிருக்க, இப்படி எல்லாம் அவர்கள் அந்த பிள்ளைகளை பற்றி. இது எப்படி வருகிறது, இந்த நிலைமைக்கு ஏன் வந்தார்கள் என்றால், அந்த பிள்ளைகளுக்கு இவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் படைத்த அந்த கருணையை, அந்த பாசத்தை அவர்கள் கொடுக்காத காரணத்தால் அந்த பாசம் என்ன ஆனது, அப்படியே எதிர்மறையை கொடுத்தது, எதிர்த்திசையிலே அது சென்று வெறுப்பை ஏற்படுத்தியது, பகைமையை ஏற்படுத்தியது, ஒரு விதமான சடைவு அவர்களை பார்த்தாலே ஒரு வெறுப்புணர்ச்சியை ஏற்படுத்தியது. இங்கே இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக் கொள்கிறேன் சகோதர சகோதரிகளே, என்றால் சமுதாயம் அவ்வளவு சீரழிந்திருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இந்த ஒரு காரணம். ஆகவே நான் சொல்கிற இந்த விஷயத்தை எனது சகோதர சகோதரிகளோ தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்று பல இடங்களிலே கணவன் அந்நிய பெண்களோடு அவன் செல்வதற்கு, அல்லது மனைவி ஒரு பெண் அந்நிய ஆண்களோடு தொடர்பு கொண்டு காஃபிர்களை போல ஒரு தவறான தொடர்பு, ஒரு மறைமுகமான கெட்ட தொடர்புக்கு அவர்கள் ஆளாகிறார்கள். பெரும்பாலும் முஸ்லிம் சமுதாயம் அதற்கு பலியாகி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதற்கு என்ன காரணம் தெரியுமா? கணவன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அந்த பாசத்தை, அந்த அன்பை, மனைவிக்கு காட்ட வேண்டிய அந்த காதலை அவன் உண்மையாக வெளிப்படுத்தாத காரணத்தால் அந்த மனைவி அதற்காக ஏங்கியவள் அதை வேறொரு அந்நிய ஆரிடத்திலே தவறாக அவள் பழகும் போது, அதை அவள் கிடைக்கும் போது அதற்கு அவள் அடிமையாகி விடுகிறான். அதுபோன்றுதான் ஒரு ஆண் தனது மனைவியிடத்திலே அந்த ஒரு அன்பை, ஈடுபாட்டை, அந்த பாசத்தை, அந்த ஒரு தேடலை பார்க்காத போது, ஒரு எதார்த்தியமாக பழகக்கூடிய ஒரு அந்நிய பெருடத்திலே இதை காணும் போது, உடனே அவனுக்கு தனது மனைவியை விட அந்த பெண் தான் அழகாக, அந்த பெண் தான் தன் மீது அக்கறை உள்ளவளாக நினைத்துக் கொண்டு தனது வாழ்க்கையை ஹராமிலே அங்கே தொலைக்கிறான். நல்லா பாதுகாப்பானா? ஹைர். நான் என்ன சொல்ல வந்தேன் என்று சொன்னால், முதலிலே இந்த பெற்றோர் தங்களது பிள்ளைகளின் மீது தங்களது பாச உணர்வை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். எப்படி வெளிப்படுத்துவது? ரொம்ப பேரிடத்தில் பாசம் இருக்கிறது, ஆனால் வெளிப்படுத்த தெரியவில்லை, அதை பழகாத காரணத்தால் வெளிப்படுத்த தெரியவில்லை. இந்த இடத்திலே நாம் கொஞ்சம் அதற்கு பயிற்சி எடுத்துக் கொள்கிறோம். ஒரு 2-3 நிமிஷம் என்ன செய்வது தெரியுமா? அந்த குழந்தைகளை பார்க்கும் போது, நமது குழந்தைகளை பார்க்கும் போது முதலிலே சிரித்து பழகுங்கள். எப்படி? குழந்தைகளை பார்த்த உடனே சிரிக்கணும். ஆனா அதுதான் இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் டென்ஷனா வர்ற நேரத்தில் அந்த நேரத்தில் நான் எப்படி சிரிக்கிறது? சிரிக்க வேண்டும். அந்த டென்ஷன் உங்களை விட்டு போக வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் சிரிக்க வேண்டும். நோயாளியா இருக்கிறனே மருந்து சாப்பிடுங்க. மருந்து சாப்பிட முடியல, நோயாளியா இருக்கேன்னு சொன்னா எப்படி நோய் குணமாகும்? அந்த நோய் குணமாவதற்கு தான் மருந்து. அப்ப முதலிலே நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? குழந்தைகளை பார்க்கும் போது அவர்களுக்கு முன்னால் புன்முறுவலாக சிரியுங்கள், உங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்கள். நீங்க வீட்டுக்குள்ளார போகும்போது மிலிட்டரி மேன் மாதிரி, இந்தியா பாகிஸ்தானுக்கு சண்டை வந்தா நிக்கிற மிலிட்டரி மேன் மாதிரி இப்படியே முறைச்சுக்கிட்டு நின்னா அந்த குழந்தை என்ன ஆகும்? என்னன்னு தெரியலையே, அப்பா ஒரு மாதிரி மூட் அவுட் ஆகி வர்றாரு, அல்லானு நம்ம பாட்டுக்கு சைலண்டா போயிடுவோம் அப்படின்னு. அது பாட்டுக்கு எங்கேயாவது ஒரு பொந்துல போய், அதுவும் இந்த காலத்துல இஸ்லாம் இல்லாத காலத்துல, இங்க வீட்டுக்கு வீட்டு அதாவது ரூமுக்கு ரூமுக்கு டிவி ஆகி போயிடுச்சு. இப்ப எப்படி ரூமுக்கு ரூமுக்கு டிவி? பிள்ளைகள் சேனல் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு டிவி, அதுல பிள்ளைங்கள் சேனலா, என்ன பிள்ளைகள் சேனல், அவர்களது அறிவை, அவர்களது ஒழுக்கத்தை, அவர்களுடைய சிந்தனையை கெடுக்கக்கூடிய கலாச்சாரங்கள் அந்த அமைப்பு. அடுத்து இவங்க பெரியவங்க பார்க்கறதுக்குன்னு எது? ஷைத்தான். என்ன செய்தான்? எதை பார்த்தால் கேட்டால் ஒரு முறை கண்பட்டாலே ஈமான் பறி போய் விடுமோ அது இவங்களுக்கு. இவங்க ஒரு பக்கம் ஹால்ல, அவங்க ஒரு பக்கம் அறையில என்றால் அடுத்து என்ன ஒரு அங்கே நிலைமை இருக்கும்? இந்த தூரம் தான் அடுத்து பெரிய பெரிய சிக்கல்களுக்கு, சிரமங்களுக்கு, அந்த பெரிய பெரிய இடைவெளிகளுக்கு வழிகாட்டுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க தெரியுமா? தங்களுடைய மகளார் பாத்திமா வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சுனா, சலாம் சொல்லிட்டாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து சென்று ஃபாத்திமாவை வீட்டு வாசலில் இருந்து அழைத்து வருவார்கள். யாருங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பழக்கம் எதுவரை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையிலே படுக்கின்ற வரை இந்த பழக்கத்தை அவர்கள் விடவில்லை. எப்படி அழைப்பார்கள்? சலாம் சொல்லி, ஃபாத்திமாவிற்கு கை கொடுத்து, அவர்களது கரத்தை தூக்கி பிடித்து, அவர்களுடைய கரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தம் கொடுத்து அழைத்து வந்து தான் உட்கார்ந்திருந்த இருப்பிலே அவர்களை உட்கார வைப்பார்கள். எப்படிப்பட்ட பாசம் பாருங்கள். ஃபாத்திமாவை சந்திக்கும் போதெல்லாம் ஒன்று அந்த ஃபாத்திமாவின் நெற்றியிலோ அல்லது ஃபாத்திமாவின் கரத்திலோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிடுவார்கள். இன்றைக்கு நாம் நமது பிள்ளைகளுக்கு அந்த முத்தத்தை கொடுக்கிறோமா? ஒரு முத்தம் லட்சக்கணக்கான புரட்சிகளை செய்துவிடும். நமது பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற அந்த முத்தம், பிள்ளைகள் சிறு பிராயத்தில் இருக்கும் போது கன்னத்தில் கொடுக்கலாம், அவர்களது மேனியிலே கொடுக்கலாம். பெண் பிள்ளைகள் குறிப்பாக வயது பருவத்தை அடைந்து அவர்கள் உயர்ந்து விடும் போது அவர்களுடைய வலது கரத்திலே கொடுக்கலாம், அல்லது அவர்களுடைய தலையிலே கொடுக்கலாம். இது இஸ்லாமிய கலாச்சாரம் சகோதரர்களே, இது ரசூலுல்லாஹ்வுடைய கலாச்சாரம். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாடு. இது பக்கத்தில் நெருக்கமாக உட்கார வைத்துக் கொண்டு பேசுவார்கள். யாரிடத்தில்? ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே. இன்று நாம் நமது பிள்ளைகளை எங்கே உட்கார வைக்கிறோம்? ஏய் அத்தா உட்கார்ந்துதான், நீ அங்க போய் உட்கார். பக்கத்திலே உட்கார வைப்பதற்கு வெட்கப்படுகிறார்கள். தனது பலர் தனது குழந்தைகளை மேனியிலே தூக்கி கொண்டு வெளியே வருவதற்கு வெட்கப்படுகிறார்கள். நம்ம எவ்வளவு பெரிய ஆளு சமுதாயத்தில், நான் எவ்வளவு பெரிய தலைவர், நான் குழந்தையை தூக்கிட்டு வெளியே வர்றதா? நபி அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வெளியிலே வருவார்கள். ஹசன் ஹுசைன் அங்கே விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்களோடு சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாடுவார்கள். ஹசன் ஹுசைனை மக்கள் பார்க்கின்ற அந்த தருணத்திலே வெளியிலே வந்து அவர்கள் விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்களை தூக்கி அணைத்து முத்தம் போடுவார்கள். ஒன்னு ரெண்டு முத்தம் இல்ல, ஆசை தீர்ற வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தம் போடுவாங்க. அந்த மாதிரி முத்தம் போடுகின்ற ஒரு நேரத்திலே அங்கே ஒருவர் பார்த்து விட்டார், யார் தெரியுமா? அக்ரா இப்னு ஹாபிஸ் என்ற ஒரு பெரிய தலைவர், தாயிஃபிலிருந்து வந்த நல்ல சமுதாய தலைவர், பஞ்சாயத்து தலைவர் இன்னைக்கு சொல்றோமா இல்லையா, அந்த மாதிரி தலைவர், நாட்டாவ மாதிரி பார்த்தவனும் வித்தியாசமா பார்க்கிறார். முகமது நபின்னு சொன்னாங்க, பெரிய நபின்னாங்க, பெரிய தலைவர் சொன்னாங்க, இவர் என்னமோ ரோட்ல நின்றுட்டு பிள்ளைங்களை தூக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு போய் ரொம்ப வீராப்பா போய், என்னங்க நீங்க குழந்தைய போய் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க, எனக்கு 10 குழந்தை இருக்கு, ஒருத்தனையாவது ஒரு தடவையாவது முத்தம் கொடுத்திருப்பனா, எப்படி ஒருத்தனையாவது ஒரு தடவையாவது முத்தம் கொடுத்திருப்பனா அப்படிங்கிறப்ப, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பதிலை பாருங்கள், இரண்டு பதில்களை சொல்கிறார்கள். அவ அம்லிக் அவ அம்லிக் இன்னது அல்லாஹு மின் கல்பிக்கர் ரஹ்மா, உனது உள்ளத்திலிருந்து அல்லாஹ் கருணையை பாசத்தை பிடுங்கி விட்டிருந்தால் அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? இது ஒரு பதில். இன்னொரு பதில் சொன்னார்கள், மன் லா யர்ஹம் லா யுர்ஹம், எவன் பாசம் காட்ட மாட்டானோ அவன் மீது பாசம் காட்டப்படாது, எவன் இரக்கம் காட்ட மாட்டானோ அவன் மீது இரக்கம் காட்டப்படாது, எவன் அன்பு காட்ட மாட்டானோ அவன் மீது அன்பு காட்டப்படாது. எப்படிப்பட்ட தத்துவத்தை சொன்னார்கள்! சிறுவர்களோடு குழந்தைகளோடு ஹசன் ஹுசைனோடு விளையாடுவார்கள். எந்த அளவுக்கு என்றால், அந்த ஹசன் ஹுசைன் குழந்தையாக இருக்கும் போது தனது நாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ஹுசைனுடைய வாயிலே வைப்பார்கள், அந்த குழந்தை அந்த நாவை சப்புவார்கள். அவ்வளவு அந்நியோனியமாக ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களோடு இருந்திருக்கிறார்கள். மிம்பரிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செய்து கொண்டிருக்கும் போது ஹசன் ஹுசைன் அவர்கள் வந்துவிட்டால் மஸ்ஜிதிற்கு ஜும்மாவுடைய பயானிலே, எங்கே சாதாரண பயான் கூட அல்ல, ஜும்மாவுடைய பயானிலே அப்படியே பயானை நிறுத்திவிட்டு அவர்கள் கீழே இறங்கி சென்று ஹசனை அப்படியே அள்ளிக்கொண்டு மார்பிலே அணைத்துக் கொண்டு தனது பிரசங்கத்தை துவங்குவார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டிருக்கும் போது தனது மகள்களுடைய பிள்ளைகள் வந்துவிட்டார். அப்படியே வீட்டிலிருந்து நழுவி 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 தான் பாட்டனை காணமேனு சொல்லி அந்த புல்ல அப்படியே சப்புகளை தாண்டி தாண்டி வந்தா ரசூலுல்லாஹ் தனது பாட்டனார் எங்கே இருக்கிறார்? சுஜூதிலே இருக்கிறார். அந்த குழந்தை என்ன செஞ்சிச்சு? ஆஹா, இப்படித்தான ஒரு நேரத்தை நான் தேடிக்கொண்டிருந்தேன்னு சொல்லி தன்னுடைய பாட்டனாருடைய கழுத்து மேல ஏறி உட்கார்ந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். இங்க சஹாபாக்களுக்கு என்னடா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுக்கு போனவங்க இன்னும் எந்திரி அல்லாஹு அக்பர் சொல்ல காணமேன்னு சொல்லிட்டு ஒரு சஹாபி லேசா அப்படி தூக்கி பார்த்தாரு. தூக்கி பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாடி அங்கதான், உடம்பு அங்கதான் இருக்குது, அப்ப வேற எங்கேயும் போல அப்படின்னு திரும்ப குனிஞ்சுக்கிறார். கடைசியில ரெண்டு தடவை அந்த மாதிரி எஞ்சி பார்த்து குனிஞ்சுக்கிட்டார். கடைசியில சலாம் கொடுத்து முடிச்ச உடனே பின்னாடி உள்ள சஹாபாக்கள் ஒரு கூட்டம் அப்படியே ரசூல்லாவை சுத்திக்கிட்டாங்க. என்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வித்தியாசமா இருந்துச்சு, இன்றைக்கு இவ்வளவு நேரம் நீங்க சுஜூதிலே இருந்தீர்களே, இதுவரை அப்படி ஒரு நீண்ட சுஜூது செய்யவில்லையே என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை பாருங்கள். எனது பேத்தி உமாமா பின் ஸைனப், எனது பேத்தி என் மீது சவாரி செய்து கொண்டிருந்தான், எனது பேத்தி என் மீது சவாரி செய்து கொண்டிருந்தால் எனவே அவளுடைய மனசு நிரம்பாத வரைக்கும் அவளை நான் இறக்கிவிட விரும்பல, அவளை போதும்னு சொல்லி என்னை உடுற வரைக்கும் நான் சுஜூதிலே இருந்தேன். எப்படிப்பட்ட பாசம் பாருங்கள். இதே பேத்தியினுடைய இன்னொரு சம்பவம் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டுக்கு போயிருப்பாங்க. போனா அந்த பேத்தி அப்படியே பாட்டனை கவ்விக்கொள்ளும், அள்ளிக்கொள்ளும், பிட்டிக்கொள்ளும். என்ன செய்யறது? தொழுகணும். லுஹாவுடைய நேரம் நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? ரூம்ல போட்டு பூட்டி இவனை தொழுவ விட மாட்டேங்கிறா, இவன குரான் ஓத விட மாட்டேங்கிறான், அதை புடுங்குறா இதை புடுங்குறான். தக்குவா என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம? தக்குவா நினைச்சிட்டு இருக்கிறோம். இது என்ன புள்ள, இது இதை கொண்டு போய் நீ அந்த ரூம்ல பூட்டிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறா குரான் ஓதுற வரைக்கும்? இல்லை. இதனால்தான் பிள்ளைகள் இபாதத்தை விட்டு தூரமாகிறார்கள். என்ன செய்வாங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டுறதற்கு முன்னாடியே அந்த குழந்தையை தூக்கி நெஞ்சில வச்சுக்கிட்டு தான் அல்லாஹு அக்பர்னு தக்பீரே கட்டுவாங்க. ஓதுவார்கள் ஓதுவார்கள், அந்த குழந்தை நெஞ்சிலே அப்படியே விளையாண்டு கொண்டே இருக்கும். அப்படியே ருக்கு போகும்பொழுது அந்த குழந்தைய கீழே வைப்பாங்க, ருக்கு செய்வாங்க. அந்த குழந்தைக்காக வேண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கு சுஜூத கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுட்டு திரும்ப அந்த குழந்தைய தூக்கிட்டு ரெண்டாவது நினைப்பாங்க. எப்படி திரும்ப இரண்டாவது ரகத்துக்கு எந்திரிக்கும் போது குழந்தையை தூக்கி திரும்ப வைத்துக் கொள்வார்கள். இப்படி தொழுகை முடிக்கின்ற வரை அந்த பேத்தி தனது பாட்டனின் நெஞ்சிலே விளையாண்டு கொண்டிருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளின் மீது காட்ட வேண்டிய அந்த பாசத்தின் உதாரணத்தை சொன்னார்கள். அப்ப இந்த மாதிரி இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன. அடுத்து இருந்தாலும் அன்புள்ள பிள்ளைகள் என்ற அந்த தலைப்புக்குள்ளார கொஞ்சம் போகணுங்கிறதுக்காக வேண்டி இதோட நம்ம இந்த இடத்தை நிறுத்துவோம். அப்ப பெற்றோர்களாக இருப்பவர்கள் தங்களது பாசத்தை பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னோம். அது வெளிப்படுத்துவதற்கு என்ன முறை? சலாம் சொல்வது, அவர்களை பார்த்து சிரிப்பது, அவர்களுக்கு முசாஃபா செய்வது. ரொம்ப பேர் பாருங்க, வெளியில போய் கை கொடுப்பாரு, புள்ள வருவான், வந்துட்டியா அப்பா உலர ஆடா மாடா, உன் மகன், நீ பெற்றெடுத்த மகன், அவனுக்கு நீ சலாம் சொல், அவனுக்கு நீ கை கொடு, பழக்கத்தை கற்றுக்கொடு, வாங்க. அதே போல இன்னொரு விஷயம் பாருங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். குர்ஆன்ல நிறைய நபிமார்களுடைய வரலாறுகளில் இருந்து அல்லாஹ் சொல்கிறான், பெரும்பாலும் நமது பிள்ளை நமது பெற்றோர்கள் இந்த பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த முறைகளை அவர்கள் அறியாத இருந்த போது ஒரு முக்கியமான விஷயத்தை அவர்கள் தொலைக்கிறார்கள். அது என்ன தெரியுங்களா? பிள்ளைகளை அழைக்கும் போது அழைக்கக்கூடிய இஸ்லாமிய ஒழுங்கு நமது பெற்றோர்களுக்கு பெரும்பாலும் தெரிவதில்லை. சரி, பொதுவா உங்க வீடு சொல்லிடாத, பொதுவா எப்படி சமுதாயத்தில் பிள்ளைய கூப்பிடுறாங்க, ஒரு அத்தா பிள்ளைய எப்படி கூப்பிடுறாங்க? மிஸ்டர் மிஹால் சும்மா சொல்லு, ஒரு அத்தா ஒரு வீட்டில் பிள்ளைய கூப்பிடும் பொழுது, அல்லது வேற யாராவது சொல்லுங்களா, ஒருத்தர் சொல்றாரு டே இங்க வாடான்னு சொல்றாரு, சரிங்களா? இது ஒரு கொஞ்சம் வச்சுக்கோங்களேன். சரி, ரொம்பவும் மரியாதையா கூப்பிட்டா கூட எப்படி கூப்பிடுவாங்க? இங்க வாப்பா அப்படிம்பாங்க, அல்லது அவர் பேரை சொல்லி உமர் இங்க வா, அப்துல்லா இங்க வான்னு சொல்லுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் குர்ஆன் அப்படி சொல்லவில்லை. குர்ஆன் எப்படி சொல்கிறது தெரியுமா? நபிமார்கள் தங்களது பிள்ளைகளை எப்படி அழைத்தார்கள் என்பதை சொல்லும் போது குர்ஆன், எல்லா நபிமார்களும் தங்களது பிள்ளைகளை அழைக்கும் போது என் செல்ல மகனே என்றுதான் அழைத்திருக்கிறார்கள். எப்படி? யாராவது நம்மள ஒரு அத்தா நம்மளை பார்த்து என் மகனேன்னு சொல்லி அழைச்சிருந்தா சுபஹானல்லாஹ். நபிமார்கள் தங்களது பிள்ளைகளை எப்படி அழைத்ததாக குர்ஆன் சொல்லுகிறது சொல்லுங்க. என் மகனே, செல்ல மகனே, யா புனைய, அதுவும் பல நபிமார்களுடைய குர்ஆனுடைய வசனங்கள், நீங்க வேணா வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அதாவது இரண்டாவது அத்தியாயத்தில் 132, அது போன்று 11:32, அது போன்று 12:67, 12:87, இதுல குறிப்பா விசேஷம் என்ன தெரியுமா? நூஹ் நபி அவர்களுடைய மகனார் காஃபிரா போய் அவன் வரமாட்டேன் உங்களோட என்று விலகி போறான், தனது தந்தையோட எதிர்த்து பேசுறான். அந்த நேரத்தில் கூட அந்த மகனை பார்த்து யாப் வனாத நூஹன் இப்னஹு வகான ஃபீ மஅஸிலின் யா புனையர்க்கம் மானா. அப்படிப்பட்ட காஃபிர் மகனை பார்த்து சொல்றாங்க, என் செல்ல மகனே என்னோடு வந்திருப்பா கப்பல்ல அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா இன்னைக்கு பிள்ளைகளை பெற்றோர்கள் அழைக்கின்ற அந்த முறை தெரியவில்லை. பாசத்தை வெளிப்படுத்துவதற்கு அழைப்பு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அது. நல்ல பெயர்களை கொண்டு நீங்கள் அவர்களுக்கு சூட்டிய நல்ல பெயரை சொல்லி, என் அன்பு மகனே, என் செல்ல மகனே, என் பிரியமான மகனே, என் உயிராக மதிக்கின்ற மகனே என்று அழைத்து பாருங்கள். அதற்கு பிறகு அந்த பிள்ளை உங்களோடு எப்படி பழகுகிறது என்று பாருங்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, பெற்றோர்களாக இருக்கின்றவர்கள் இந்த விஷயங்களை கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்து, இப்படிப்பட்ட பெற்றோர்கள் நமக்கு அமைந்தாலும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அமைய வேண்டும் என்று துஆ செய்வோம். அப்படியே மாறமாக அமைந்திருப்பவர்கள் யாரெல்லாம், எங்களது பெற்றோர்களை எங்களுக்கு சீர்திருத்தி வை என்று அல்லாவிடத்திலே துவா கேட்போம். இப்பொழுது பிள்ளைகள், ஏனென்றால் கண்டிப்பா எல்லாரும் பிள்ளைகள் இல்லையா? பெற்றோர்கள் ஆவறதுக்கு நாளானா கூட என்ன நிகால், கண்டிப்பா பிள்ளைகள். அப்ப பிள்ளைகளாகிய நாம் நமது பெற்றோர்களோடு எப்படி அன்பு உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சில சம்பவங்களை பார்ப்போம். நிறைய குர்ஆனுடைய வசனங்களை மார்க்க அறிஞர்களிடமிருந்து ஹதீஸுகளை நிறைய விஷயங்களை கேட்டுக்கலாம், ஆனால் சம்பவங்களை மிக குறைவாக கேட்டிருக்கும். குர்ஆன் ஹதீஸிலே சொல்லப்பட்ட சம்பவங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தூங்கி எழுந்திருக்கிறார்கள். எழுந்தார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்துக்கு ரொம்ப சந்தோஷமா தாங்கல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாரிஸா இப்னு நுஃமான், பேர் சொல்லுங்க, ஹாரிஸா இப்னு நுஃமான், தனது மனைவி ஆயிஷாவிடத்திலே சொல்கிறார்கள், ஆயிஷா இப்போது தூக்கத்திலே நான் சொர்க்கத்தை பார்த்தேன், நான் சொர்க்கத்தில் செல்வதாக பார்த்தேன். ஒரு அதிசயம் என்ன தெரியுமா, அந்த சொர்க்கத்திலே நான் சென்ற போது ஹாரிஸா இப்னு நுஃமான் என்ற எனது தோழர் குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் ஆயிஷா என்று சொன்னார். இந்த சம்பவம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? முஸ்னத் அஹ்மதிலே பதிவான சஹீஹான ஹதீஸ். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை பார்த்தார்கள், கனவிலே சொர்க்கத்தில் தான் செல்வதாக பார்த்தார்கள். அந்த நேரத்திலே ஹாரிஸா இப்னு நுஃமான் என்ற அந்த தோழரை குர்ஆன் ஓதுவதாக சொர்க்கத்திலே பார்த்தார்கள். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கதாலிகுமுல் பிர், அவர் தனது தாயோடு நடந்து கொண்ட அந்த அன்பான அந்த பழக்கத்திற்காக, தாயின் மீது காட்டிய அன்புக்காக அல்லாஹ் கொடுத்த வெகுமதி இது. நீங்கள் உங்கள் தாயின் மீது உங்கள் தந்தையின் மீது அன்பு காட்டினால், அன்போடு அவர்களிடத்தில் நடந்து கொண்டால் எப்படிப்பட்ட நற்சிறுவை பாருங்கள், எப்படிப்பட்ட நற்செய்தி பாருங்கள். இது அவங்களுக்கு மட்டுமல்ல, இன்ஷா அல்லாஹ் அந்த குணத்தை கொண்டுள்ள எல்லா முமின்களுக்கும் அல்லாஹ் கொடுப்பான். சொல்கிறார்கள், நன்றி செலுத்தக்கூடியவராக, அவ்வளவு அன்பு செலுத்தக்கூடியவராக இருந்தார். வரலாறுகளை நாம் தேடி பார்க்கும் பொழுது இந்த ஹாரிசா என்ன செய்வார் தெரியுமா? இவ்வளவு பெரிய ஒரு விசேஷம் என்று சொன்னால், தனது வயதான தாய், இந்த காலத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்க வேண்டும், வயதான தாய் தந்தைகளை புறக்கணித்து காஃபிர்களை போன்று ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே கொண்டாடக்கூடிய அளவுக்கு முஸ்லிம்களுடைய நிலைமை மாறி இருக்கிறது. இந்த ஹாரிசா ரழியல்லாஹு அன்ஹு தனது வயதான அந்த தாய், அவளுடைய கையிலே பிடிக்கின்ற ஆற்றல் இல்லை, அந்த தாயால் நடக்க முடியாது, ஒவ்வொரு வேளையும் தனது கரத்தால் சமைத்து தனது தாய்க்கு ஹாரிசா ஊட்டி விடுவார்கள். ரழியல்லாஹு அன்ஹு யாருக்கு ஊட்டுவார்கள்? தனது தாய்க்கு ஒவ்வொரு வேளையும் உணவூட்டி வந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய பரக்கத்தை அவர்களுக்கு எப்படி கொடுத்தான்? நபியின் வாயிலிருந்து சொர்க்கத்தில் குர்ஆன் ஓதுவதாக பார்த்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நர்பாக்கியத்தை அவர்கள் அடைந்தார்கள். அதே போல பாருங்கள், சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு சம்பவம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னது. நபியுடைய காலத்திலே பலர் நபியை பற்றி தெரிந்த போது இஸ்லாத்திற்கு வந்தார்கள், இஸ்லாமை ஏற்றார்கள். அதுபோன்றுதான் யமன் நாட்டிலிருந்து ஒருவர் இஸ்லாமை ஏற்றார், யமன் நாட்டிலிருந்து இஸ்லாமை ஏற்றார், ஆனால் நபியை பார்க்க அவர் வரவில்லை. அது என்னங்க? அது நபியை ஈமான் கொண்டு விட்டார், ஆனால் நபியை பார்க்க அவர் வரவில்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நீங்கள் யமன் தேசத்தை வெற்றி கொள்வீர்கள், அந்த யமன் தேசத்திலே உவைஸ் இப்னு ஆமிர் என்று ஒருவர் இருப்பார், அவர் முராது குடும்பத்தைச் சேர்ந்தவர், முராது குடும்பத்திலே கரண் என்ற கிளையைச் சேர்ந்தவர், அவருடைய உடலிலே வெண்குஷ்டம் இருந்தது, அல்லாஹ் அவருக்கு சுகத்தை கொடுத்தான், ஒரு சின்ன தங்க காசின் அளவுக்கு அந்த குஷ்டம் அவருடைய உடலிலே பாக்கி இருக்கும், அவர் தனது தந்தை தனது தாய்க்கு பணிவிடை செய்த காரணத்தால் என்னை சந்திக்க வர முடியவில்லை. நீங்கள் அந்த யமனை வெற்றி கொள்ளும் போது, நான் இறந்ததற்கு பிறகு யமனை வெற்றி கொள்ளும் போது அவரை நீங்கள் சந்தித்தால், அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் தனது தாய்க்கு நன்மை செய்பவராக இருந்த காரணத்தால் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த துன்யாவிலேயே கொடுத்த வெகுமதி என்னவென்றால், அவர் துஆ கேட்டால் உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். தாய் தந்தைக்கு யார் நன்மை செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு எப்படிப்பட்ட கிஃப்டை வழங்குகிறார், தொழுகையால் நோன்பால் ஹஜ்ஜு உம்ராவால் கொடுக்காத அந்த விசேஷமான அந்த அருட்கொடைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மூமினுக்கு அவனுடைய தாய் தந்தைக்கு செய்கிற அந்த அன்பால் அந்த பாசத்தால் அல்லாஹ் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் அஸ்லம அலல்லாஹி லஅபர்ரஹு, அல்லாவிடத்திலே அவர் ஒன்றை சத்தியமாக யா அல்லாஹ் எனக்கு இது வேண்டும் என்று கேட்டுவிட்டால் அல்லாஹ் கொடுத்து விடுவான். பிறகு என்ன சொன்னார்கள், யாரை பார்த்து சொன்னார்கள், அதுவும் இங்கே நாம் கவனிக்க வேண்டும். உமர் அவர்களை பார்த்து சொன்னார்கள் ரழியல்லாஹு அன்ஹு, அஷரத்துல் முபஷராவிலே ஒருவர், உமரே நீ அவரை சந்தித்தால் உனக்காக அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேட்கும்படி அவரிடத்திலே சொல் என்று சொல்லு. அதுபோன்று உமர் அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். யமன் நாடு வெற்றி கொள்ளப்படுகிறது, அங்குள்ள முஸ்லிம்கள் வருகிறார்கள் மதீனாவிற்கு. அப்போது வரும்போது உமர் கேட்கிறார்கள், உங்களிலே உவைஸ் இப்னு ஆமிர் என்று ஒருவர் இருக்கிறாரா? ஆம், காட்டுகிறார்கள், இருக்கிறார். ஏன் இப்போது வந்தார்? அவருடைய தாய் இறந்து விட்டார். ஆம், இருக்கிறார். அவர் முராது குடும்பத்தைச் சேர்ந்தவர். ஆம், முராது குடும்பம். கரண் கிளையைச் சேர்ந்தவர். ஆம், கரண் கிளையைச் சேர்ந்தவர். அழைத்து அவருடைய உடலை பார்த்துவிட்டு சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள், நீ உன்னை நான் சந்தித்தால் உன்னிடத்திலே அல்லாஹ்விடத்தில் எனக்காக நீ இஸ்திக்ஃபார் கேட்க வேண்டும் என்று. உவைஸ் கர்ணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ்விடத்திலே உமருக்காக இஸ்திக்ஃபாருடைய துவா கேட்கிறார்கள். எப்படிப்பட்ட சிறப்பு பாருங்கள். நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையோடு அன்போடு பாசத்தோடு நடந்து கொள்ளும் போது இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் அடைகிறோம். அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு முறை காபாவிலே தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள். யமன் தேசத்தை ஒரு சேர்ந்த ஒரு மனிதர் தனது தாயை தோளிலே சுமந்து கொண்டு, என் தாயே, நான் உனக்கு ஒரு ஒட்டகத்தை போல, நான் உனக்கு ஒரு குதிரையை போல உன்னை எனது தோளிலே சுமந்து கொண்டு யமன் தேசத்திலிருந்து வந்தேன், காபாவை தவாப் செய்ய வைத்தேன், உன்னை ஹஜ் செய்ய வைத்தேன், அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த மனிதர் அப்துல்லாஹி இப்னு உமரை அந்த இடத்திலே சந்திக்கிறார்கள். அந்த மனிதனுடைய உள்ளத்தில் உள்ள அந்த தாய் பாசத்தை, அன்பை பாருங்கள். தாய்க்கு அவர் வைத்திருந்த மரியாதையை பாருங்கள். தாயுடைய ஹக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று அவருடைய உள்ளத்தில் இருந்த துடிப்பை பாருங்கள். அப்துல்லாஹி இப்னு உமரிடத்திலே சென்று கேட்கிறார்கள், அப்துல்லாஹி இப்னு உமரே, என்னை நீங்கள் பார்த்தீர்கள் தானே, நான் இங்கிருந்து வருகிறேன் தெரியுமா? யமன் தேசத்திலிருந்து எனது இந்த தாயை முதுகிலே சுமந்து கொண்டு வருகிறேன். அவரை நான் இந்த தவாப் செய்ய வைத்தேன், ஹஜ் செய்ய வைத்தேன். அப்துல்லாஹி இப்னு உமரே, நான் உங்களிடத்திலே ஒன்று கேட்கட்டுமா? எனது தாயுடைய ஹக்கை நான் நிறைவேற்றி விட்டேனா? இந்த நிலைமை என்ன? ஒரு பக்கத்தில் உள்ள கடையில் போய் ஒரு 10 ரூபாய்க்கு சாமான் வாங்கி தரதுக்கு பிள்ளைகள் தயாரில்லை. தாயின் அந்த அணுகுறலை, தாயின் தேவையை நிறைவேற்றுவதற்கு பிள்ளைகள் தயாரில்லை என்றால் ரஹமத் அவர்களுக்கு எங்கிருந்து வரும்? யோசித்து பாருங்கள். அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மகனே, உன்னை பெற்றெடுக்கும் போது அந்த தாய் வலியால் துடிக்கும் போது வேதனையால் ஆகின்று சொன்னாலே அந்த ஒரு வலிக்கு கூட நீ இப்போது சுமந்து வந்த வலிகள் அத்தனையும் சமமாகாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அளவுக்கு நமது தாய் தந்தையோடு நாம் பாசத்திற்குரியவர்களாக, அன்பிற்குரியவர்களாக இருக்க வேண்டும். நபித்தோழர்களுடைய அந்த பண்பாடுகளை பாருங்கள். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு தனது வீட்டுக்கு வந்தால் இன்று பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? வீட்டுக்கு வரும்போது ஓங்கி கதவு போட்டு டமால் டமால் அடிப்பாங்க. அல்லது என்ன செய்வார்கள்? காலிங் பெல் இருந்தால் அடித்துக் கொண்டே இருப்பார்கள் தாய் வருகிறவரை, அல்லது யாரும் வர்றவர். இது இன்றைய கலாச்சாரம். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? வீட்டுக்குள் வந்தால் அல்லது வீட்டை விட்டு வெளியே சென்றால், அஸ்ஸலாமு அலைக யா உம்மா வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹ், என் தாயே, என் தாயே. எப்படி அழைக்க வேண்டும்? எப்படி தந்தை, தாய், என் மகனே என்று அழைக்க வேண்டுமோ குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறது. நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தை எப்படி அழைக்க வேண்டும்? எப்படி அழைக்க வேண்டும்? நீங்க 50 வயசுல இருக்க, உங்க அத்தா 70 வயசுல இருக்கட்டும், எப்படி அழைக்க வேண்டும் சொல்லுங்க. என் தந்தையே, என் தாயே என்று அழைக்க வேண்டும். இது குர்ஆன் சொல்லித்தரக்கூடிய அழைப்பு விதம். குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க, யா அபதி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அப்போது அவர்களுக்கு வயது 100 தாண்டி விட்டது. தனது தந்தை முஷ்ரிக்காக இருக்கிறார். அந்த முஷ்ரிக்கான தந்தையை பார்த்து, யா அபதி, என் விருப்பத்திற்குரிய, என் பாசத்திற்குரிய தந்தையே என்று அழைத்து அறிவுரை செய்கிறார். இன்று பிள்ளைகளை, இன்று தந்தைகளை தனது தாயை வாடா போடா வாடி போடி என்று திட்டக்கூடிய காலத்திலே நமது பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல பிள்ளைகள் அப்படி தனது தந்தையை தாயை அழைக்கிறார்கள். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதற்கு என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த தாய், என் மகனே உனக்கும் சலாம் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய ரஹமத் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய பரக்கத் உண்டாகட்டும். அதற்கு பிறகு அபூ ஹுரைரா சொல்வார்கள், ரஹிமகல்லா கமா ரப்பைதனி சகீரா, என் தாயே அல்லாஹ் உனக்கு ரஹமத்து செய்யட்டும், என்னை சிறு பிராயத்தில் அன்போடு நீ வளர்த்தாயே. அதற்கு அந்த தாய் சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள், ரஹிமகல்லா கமா பரர்தனி கபீரா, அல்லாஹ் உனக்கு ரஹமத்து செய்யட்டும், நீ பெரியவனாக வளர்ந்ததற்கு பிறகு எனக்கு இவ்வளவு அன்பு காட்டுகிறாயே, என்னுடன் நன்றி உள்ளவனாக நடந்து கொள்கிறாயே, அல்லாஹ் உனக்கு ரஹமத்து செய்யட்டும். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்று சலாம் சொல்லக்கூடிய முறை, துஆக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய முறை இருக்கிறது. நமது பெற்றோர்களோடு நாம் அன்பை வெளிப்படுத்துவதற்குண்டான முக்கியமான ஒரு வெளிப்பாடு இது. அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது தாய்க்கு செய்த மரியாதை, அவர்களிடம் காட்டிய அந்த அன்பை பாருங்கள். எப்போது அன்பு இருக்குமோ அப்போதுதான் இந்த வெளிப்பாடெல்லாம் வரும். நீங்கள் பல விஷயங்களை கற்பனைக்கு கொண்டு வந்து அப்படியே பார்த்துக் கொண்டே செல்லுங்கள், அவற்றை எல்லாம் தெளிவுபடுத்தி சொல்வதற்கு இங்கே நேரம் இல்லை. ஒரு நாள் இரவு நேரத்திலே அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய தாய் தண்ணீர் கேட்டார்கள். தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்குள்ளார அம்மா தூங்கிட்டாங்க. இப்ப நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருக்கோம்? இன்றைய காலத்தில் என்ன நடந்திருக்கும்? அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? காலை விழிக்கின்ற வரை அந்த தண்ணியோடு அம்மா தலைமாட்டிலே இருக்கிறாங்க. சில மாணவர்கள் அவர்களிடத்திலே வேலை செய்து கொண்டிருந்த அந்த அடிமைகள், அடிமைகள் தான் அவர்களுக்கு கல்வி மாணவர்களும், கேட்டாங்க, எங்களுடைய ஆசிரியர் அவர்களே, நபியின் தோழரே, ஒன்னு அந்த தண்ணீரை நீங்க வச்சுட்டு போயிருக்கலாம், அல்லது நீங்க போனதுக்கு பிறகு அவங்க திரும்ப கூப்பிடும் போது தண்ணி கொண்டாந்து கொடுத்திருக்கலாம். சொன்னார்கள், நான் பயந்தேன், எனது தாய் விழிக்கும் போது அந்த தண்ணீரை கொண்டு நான் அவளுக்கு முன்னால் இல்லை என்றால் அவள் ஒரு திடுக்கிட்டு விட்டால், அதை பயந்து நான் அந்த தாய்க்கு அப்படியே நின்றேன் என்று சொன்னார்கள். இதுவரை ஒரு அஞ்சு நிமிஷம் இன்னைக்கு வெயிட் பண்ண முடியல. ஆனா அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு தன் தாயின் மீது அவர்களுக்கு காட்டிய அந்த அன்பு பாசத்தை பாருங்கள், கால சுபுகு வரைக்கும் அவங்க விழிக்கின்ற வரை அந்த தண்ணீரோடு அப்படியே நிற்கிறார்கள். எப்போது தாய் விழிக்கிறாரோ அப்போது அந்த தண்ணீரை கொடுப்பதற்காக. ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாவிடமிருந்து அப்படித்தான் அவர்கள் தர்பியத்தை பெற்றார்கள். மூன்று குகைவாசிகளுடைய மூன்று சம்பவங்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். சிக்கல்களிலே மாட்டிக்கொண்டார்கள். அப்போது அதிலே ஒருவர் என்ன துவா செய்கிறார், யா அல்லாஹ், நான் ரொம்ப நேரம் ஆயிருச்சு வரும் வர்றதுக்கு, வந்து பார்த்தா என் அத்தாவும் அம்மாவும் தூங்கிட்டாங்க, அவங்களுக்கு நான் பால் கொடுக்கிறதுக்கு முன்னாடி எனது பிள்ளைகளுக்கு நான் எனது ஆட்டின் பால்களை கொடுக்க மாட்டேன், எனவே அந்த பாலை கறந்துகிட்டு அவங்களுடைய காலடியிலேயே நின்று அவங்க விழிக்கின்ற வரை எனது பிள்ளைகள் எல்லாம் அழுது கொண்டிருந்தார்கள், நான் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய பாசம், இதுதான் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய அன்பு. சகோதரர்களே, நமது சஹாபாக்கள் அப்படித்தான் அந்த அன்பை தனது பெற்றோர்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். நிறைய சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே விசேஷமாக ஒரு ஆயத்தை இறக்கினான். எப்போது தெரியுமா? ஸஅத் இப்னு அபி வக்காஸ் என்ற சஹாபி அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அம்மாவோட அவ்வளவு பாசமா இருப்பாங்க, ஆனா அம்மா இஸ்லாத்துக்கு அகைன்ஸ்ட். அம்மாவோட அவ்வளவு பாசம், ஆனா இஸ்லாமிற்கு அகைன்ஸ்டாக எதிராக இருக்கிறார்கள். அம்மா என்ன செஞ்சாங்க, இவனை பணி இவரை பணிய வைக்கிறதுனா அதுக்கு ஒரே வழிதான். என்ன சொன்னார்கள், நான் சாப்பிட மாட்டேன், நான் தண்ணி குடிக்க மாட்டேன், நான் எதுவும் செஞ்சுக்க மாட்டேன், நீ அல்லாஹ்வை மறுக்கின்ற வரை. அப்துல்லாஹி ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு முஸ்தஜாபு தஅவா. அவர்கள் சஹாபாக்களிலே எப்படிப்பட்டவர்கள் என்றால், சஹாபாக்களுக்கு ஏதாவது ஒரு தேவன் வந்துருச்சுன்னா ஸஅதை துஆ செய்ய சொல்வார்கள். அவர் துவா கேட்டா உடனே அப்படியே நடந்துரும். ஃபல்க் சபா, காலை விடுவதை போல அந்த நிகழ்ச்சி அப்படியே நடந்துரும். சஅத் இப்னு அபி வக்காஸ் சொன்னாங்க, அம்மா நீ சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்க முடியாது, உனக்கு நூறு உயிர் இருந்து, எப்படி நூறு உயிர் இருந்து ஒரு ஒரு உயிராக பிரிந்தாலும் சரி நான் அல்லாஹ்வை இணை வைக்க மாட்டேன், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டேன். நமக்கு பார்க்கறதுக்கு இந்த பதில் ரொம்ப நல்ல பதிலா தெரியுது, ஆனா அல்லாஹ்வுக்கு இந்த பதில் பிடிக்கல. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். தனது தாயிடம் இவ்வளவு கடுமையாக சொன்ன பதில் அல்லாஹ்விற்கு பிடிக்கவில்லை. அது தன் விஷயத்தில் இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொன்னான், நான் தாய்க்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று உனக்கு வசியத்து செய்கிறேன். உனது தாய் எனக்கு இணை வைக்க சொன்னால் அவளுக்கு நீ கீழ்படியாது, அந்த பெற்றோருக்கு நீ கீழ்படியாது. ஆனால் ஏனைய விஷயங்களில் அன்போடு மரியாதையோடு நீ அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை சொன்ன உடனே அதுக்கப்புறமா சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தனது தாயிடம் சென்று அதற்கான வருத்தத்தை தெரிவிக்கிறார்கள். பிறகு அந்த தாயை இஸ்லாமிற்கு வந்து விடுகிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய காலத்திலே பிள்ளைகளாகிய நாம் எத்தனையோ நமக்கு வேலைகள் இருக்கலாம், எத்தனையோ நமக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் நமது பெற்றோர்களை அல்லாஹ் அவர்கள் நமக்கு கொடுத்த அந்த நேமத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களின் மூலமாகத்தான் இந்த துன்யாவை நமக்கு கொடுத்திருக்கிறான், இந்த வுஜூதை நமக்கு கொடுத்திருக்கிறான். அவர்களுக்கு பணிவிடை செய்வதிலே அல்லாஹ் நமக்கு ரஹமத்தை சொர்க்கத்தை வைத்திருக்கிறான். அவர்கள் எப்படி நமக்கு பாசம் காட்டினார்களோ அது போன்ற அன்பை நாம் அவர்களுக்கு வெளிப்படுத்தும் போது அல்லாஹ் அவருடைய அன்பை நமக்கு தர காத்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த ஒரு நிர்பாகியத்தை தருவானாக. பாசம் உள்ள பெற்றோர்களாக, அன்புள்ள பிள்ளைகளாக இப்படி சமுதாயத்திலே நாம் மாற வேண்டும். நமது சமுதாயத்தை இந்த ஈமானிய இஸ்லாமிய குடும்பமாக, அன்பும் பண்பும் பாசமும் நல்லொழுக்கமும் இரக்கமும் கருணையும் மிகுந்த குடும்பங்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.